கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது பிதாவாகிய யெகோவா தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு, இன்றைய நாளிலும் கூட தேவனுடைய இறக்கத்தினாலே இன்றைய நாளில் விசேஷித்த ஒரு பரலோகத்தின் சந்தோஷத்தோடு தேவன் நமக்கு அமைத்துக் கொடுத்திருக்கிறார். ஏனென்று பார்த்தோம்னா, இன்றைய நாளில் புதிதாய் பிறந்த குழந்தைகள் அவருடைய பிறப்பு நிமித்தமாக இன்றைக்கு பரலோகத்தில் மீண்டும் ஒரு சந்தோஷத்தின் நாள். அன்பானவர்களே, அந்த வகையில் நாம் பார்க்கும்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான அறுவடையாளராக அவருடைய இரண்டாம் வருகையிலே வந்திருந்து அந்த அறுவடையில் அவரே மிக முக்கிய பங்காற்றி அவருடைய பிள்ளைகளை அந்த அறுவடையிலே பயன்படுத்தி அறுவடையில் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை கோதுமை மணிகளாக்கும் அந்த மாபெரும் ஒரு வாய்ப்பை, ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். ஆகவே இன்றைய நாளிலே தேவனோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ளாக வந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனுடைய வழிநடத்துதல் நிச்சயமாக உண்டு. அவர் வாக்குத்தத்தம் செய்த பரிசுத்த ஆவியின் வரம் நிச்சயமாக தேவன் தந்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அன்பானவர்களே, சிம்சோனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் ஆதாரவசனமாக எபிரேயர் எழுதின நிருபம் 12 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். இங்கே நாம் ஆவிக்குரிய இந்த வசனத்தை வாசிக்கும் போது இதனுடைய ஆவிக்குரிய பொருள், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். அன்பானவர்களே, இங்கே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று தேவன் யாரை குறிப்பிடுகிறார் என்பதை நாம் இதற்கு முந்தைய அதிகாரத்திலிருந்து நாம் ஆராயும் போது அது விசுவாச வீரர்கள், முற்பிதாக்கள். இவர்களுடைய விசுவாசமானது தேவனுக்கு மகிமையை கொடுக்கக்கூடியதாக, விசுவாசத்தின் நல்லதொரு போராட்டத்தை குறிப்பாக திருச்சபையின் பிள்ளைகளுக்கு, கிறிஸ்து இயேசுவினுடைய சபையின் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதாக இருக்கிறது என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகளின் வாழ்க்கை, திருச்சபையின் பிள்ளைகளாய் அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த ஞானத்தை கற்பிப்பதற்காகவும் ஏற்றகால சத்தியங்களை நமக்கு உணர்த்துவதற்காகவுமே என்று நம்முடைய 7 தூதனும் நம்முடைய மூத்த சகோதரருமாகிய ரசல் பதர் அவர்கள் தன்னுடைய ரீப்ரின்ஸ்ல அவர் குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, நாம் அனைவருமே 7 கால சபை, லவோதிக்கேயா சபையின் காலகட்டத்திலே அவருடைய திருச்சபையிலே பாத அங்கங்களாகும் வாய்ப்பை பெறுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கும் இந்த வேளையிலே, குறிப்பாக மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளினுடைய வாழ்க்கையிலிருந்து விசேஷமாக பாத அங்க வகுப்பினர் ஆகும் வாய்ப்பை பெற்ற நாம் அனைவருக்கும் என்ன பாடத்தை தேவன் வைத்திருக்கிறார், தேவன் எப்படிப்பட்ட விசேஷித்த திட்டத்தை, இந்த சபைக்கே உரிய திட்டத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் என்பதை இந்த பாடத்தின் மூலமாக நாம் சிந்திக்கப் போகிறோம், ஆராயப் போகிறோம். வழக்கமாக நாம் இந்த சிம்சோனுடைய பாடத்தை நிழலும் பொருளுமான வகையில் நாம் ஆராயப் போறது இல்லை. அன்பானவர்களே, இந்த சிம்சோனுடைய வாழ்க்கை தேவனுடைய திட்டத்தை எவ்விதமாக விளக்குகிறது என்பதை நமக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட 7 தூதன் மூலமாகவும் மற்றும் மூத்த சகோதரர்கள் மூலமாகவும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களையும் நாம் இன்றைய நாளில் அறிந்து கொள்ளப் போகிறோம். பொதுவாக நம்ம பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டில் விசேஷமா சில கேரக்டர்ஸுக்கு இருக்காங்க. விசுவாச வீரர்கள் உடைய வாழ்க்கையெல்லாம் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லும் போது அநேக பெற்றோர் சிம்சோனை பற்றி சொல்கிறார்களா? மிக முக்கியமான கேள்வி. ஏன் சொல்வதில்லை? சிம்சோனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்றாங்களா அப்படின்னா சொல்றதில்லை. காரணம், அதுல பாசிட்டிவ் உண்டு, கூடவே என்ன இருக்கு, என்றைக்குமே பாசிட்டிவை மாத்திரமே விரும்பக்கூடிய ஒரு சுபாவம் இருக்கிறதுனால நெகட்டிவ் யாருமே விரும்புறதே இல்லை. ஆனால் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு சாம்சனுடைய லைஃப்ல அப்படிங்கறத தேவன் அறிந்திருக்கிறார். அதனாலதான் விசுவாச வீரர்கள் பட்டியலிலே தேவன் அவரை வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, அப்ப நம்ம சிந்தனை சரியா தேவனுடைய சிந்தனை சரியா? முதல்ல இந்த கேள்வியே தப்புங்க இல்லைங்களா. தேவன் அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளாய் அழைக்கப்பட்ட நமக்கு அவருடைய விசேஷித்த திட்டங்களை கற்றுக் கொடுப்பதற்காக பல்வேறு கோணங்களை, பல்வேறு ஆங்கிள், பல்வேறு விதமான காரியங்களின் மூலமாக அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அந்த வகையில் நாம் பார்க்கும்போது இந்த சிம்சோன் தேவன் பயன்படுத்தின ஒரு பாத்திரம். பல ஏற்பாட்டு காலத்தில், நியாயாதிபதிகளின் காலத்தில் இந்த சிம்சோனை தேவன் அற்புதமாக அவருடைய திட்டத்திற்காக விசேஷித்த குறிப்பிட்ட கால நோக்கங்களுக்காக அவர் பயன்படுத்தியிருக்கிறார். இந்த சிம்சனுடைய வாழ்க்கையை நாம பார்த்தோம் என்றால் அவருடைய பிறப்பு மற்றும் தேவ ஆவி அவரை ஏவ துவங்கின காரியம், அவருடைய நற்குணங்கள் இருக்கு. அதே நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில பலம் இருந்துச்சுங்களா? இருந்துச்சு. கூடவே பலவீனம் இருந்துச்சு. அது மாத்திரல்ல, அவருடைய வாழ்க்கையில சிரிப்புக்கு ஏதுவான, நகைப்பிற்கு ஏதுவான சம்பவங்கள் இருந்துச்சா? நிச்சயமா இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, இன்னும் சொல்ல போனா மிக மோசமான பலவீனங்கள் இருந்துச்சானா? அதுவும் இருந்தது. அது மாத்திரமல்ல, அவர் திடீரென்று தேவனிடத்திலே போய் சேர்றதையும், திடீர்னு அவர் தேவன் பக்கம் போகாம இருக்கிறதையும், மற்றும் அவர் சில காரியங்களை மற்றவர்களிடத்திலே அவர் வெளிப்படையா பேசாம இருக்கிறதையும் அநேக அவருடைய வாழ்க்கையின் சம்பவங்கள் மூலமாக நாம் வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் இருக்கு, டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் குவாலிட்டிஸ், எல்லா குவாலிட்டிஸ் இருக்கு அவருடைய வாழ்க்கையில. நாம் பார்க்கும்போது தேவன் அதற்குரிய ஒரு பட்டியல் கொடுக்கிறார். விசுவாச வீரர்களுடைய பட்டியல்ல அவர்கள் செய்த கிரியைகளை தேவன் அட்ரஸ் பண்றார், குறிப்பிடுகிறார். வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11 அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 34 முடிய. அன்பானவர்களே, இங்கே வாசிக்க கேட்ட இந்த ஆவிக்குரிய சத்திய வசனங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை நாம் அறியலாம். அவர் முதல்ல தொடங்கும் போது கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமியேல் என்பவர்களையும் தீர்க்க தரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது என்று அப்போஸ்தலன் அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் சொன்ன காலம் முதலாம் சபைக்குரிய காலம. அப்ப காலம் போதல, ஆனா இப்போ என்ன வந்திருக்குங்க? ஏற்ற காலத்திற்கே உரிய சத்திய வெளிச்சம் அதிகரிச்சிருக்கு. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் உதிக்கிற சூரிய பிரகாசத்திற்கு ஒப்பாக நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்ப இந்த சிம்சோனை பொறுத்த மட்டும் இல்ல, ஸ்பெசிபிக்கா குறிப்பா சிம்சோனுடைய வாழ்க்கை இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனம் 33 மற்றும் 34 வசனத்துல எந்த கிரியைக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம்? முதல் கிரியை பாருங்க, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். சிம்சோன் ஜெயிச்சாரா? சிம்சோன் ராஜ்யத்தை ஜெயிச்சாராங்க? அவருடைய லைஃப் ஹிஸ்டரி நம்ம பார்த்தோம்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலேயே, நியாயாதிபதிகள் ஹிஸ்டரியில நம்ம பார்த்தோம்னா, அவர் எத்தனாவது நியாயாதிபதி அப்படிங்கறத நாம் ஆராயும் போது 13th ஜட்ஜ், 13th நியாயாதிபதி. அவருடைய பிறப்பிற்கு முன்பதாகவே தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அவருடைய பிறப்பை முன்னறிவித்தார். இப்படிப்பட்ட ஒரு விசேஷ முன்னறிவிப்பை பெற்றவர்கள் வேதாகமத்தில் வெகு சிலர், அதில் ஒருவர் தான் இந்த சிம்சோன். அப்படிப்பட்ட முன்னறிவிப்பை பெற்ற அங்க சாம்சன் அவருடைய பெயரிலேயே மிக முக்கியமான சத்தியத்தை வெளிப்படுத்துறார். வேதாகமத்தில் பெயர் மூலமாக சத்தியங்கள் மற்றும் தேவனுடைய திட்டத்தின் வேலைகள் வெளிப்படுறதை நம்ம பார்க்கிறோம். உதாரணம் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அதே வகையில் சிம்சோன் என்ற பெயரினுடைய பொருள் பார்த்தா சூரியன், லிட்டில் சன், சிறிய சூரியன் அல்லது சூரிய வெளிச்சம். அன்பானவர்களே, இந்த சிம்சோனை தேவன் முன்னதாகவே அவர் தீர்மானித்து இந்த சிம்சோனுக்கே உரிய விசேஷித்த வாழ்க்கையை அவர் திட்டமிட்டு அவர் வைத்திருக்கிறார். அதனால அந்த சிம்சோனுக்கே உரிய வாழ்க்கையை பற்றி தேவன் லிஸ்ட்ல, எந்த லிஸ்ட்ல நம்ம அவரை கண்டுபிடிக்கணும், எந்த லிஸ்ட்ல அந்த அவர் கொடுத்த லிஸ்ட்ல எதுல நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணுங்கிறத இப்ப நாம் ஆராய்ந்துட்டு இருக்கிறோம். அந்த 33 வசனத்தின் அடுத்த வார்த்தை, நீதியை நடப்பித்தார்கள். அடுத்தது இந்த சிம்சோனுக்கு சூட் ஆகுமா? நீதியை நடப்பித்தார்கள். நீதியை நடப்பித்தார்கள்னா சிம்சோனுடைய வாழ்க்கையில முதல்ல சொல்றதுங்களா கடைசியில சொல்றதுங்களா? இந்த கேள்வியை ஒரு ஊர்ல கேட்டாங்க அன்பானவர்கள். அப்ப முழுமையா அப்படி சொல்ல முடியாது. அடுத்ததாக வாக்கு தத்தங்களை பெற்றார்கள் சொல்ல முடியுமா? வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். அடுத்தது என்னன்னா வாக்கு தத்தங்களை பெறலன்னா ஏங்க விசுவாச வீரர் பட்டியல வைக்கணும்? அப்ப வாக்கு தத்தத்தை பெற்றிருக்கிறார் சிம்சோன், ஆனா மேலோட்டமா பார்க்கும்போது அவர் வாக்கு தத்தத்தை பெறாததை போல இருக்கு. அவர் வாழ்ந்த வாழ்க்கையில அவருக்கு கொடுக்கப்பட்ட தேவ திட்டத்துல அவர் சில தோல்விகளை சந்திக்கிறார். அது எப்படி இருக்கு அப்படின்னா அவர் வாக்கு தத்தத்தை பெறாததை போல இருக்கு. ஆனா நம்ம இங்க பாக்குறோம் தேவன் அவர்களுக்கே உரிய வாக்கு தத்தத்தை நியமித்திருக்கிறார், முற்பிதாக்களுக்கே உரிய வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்துக்கு பங்காளியாக சிம்சோன் இருக்கிறாரா இல்லையா? நிச்சயமா இருக்கிறார், அதுல நோ டவுட் அட் ஆல், எந்த சந்தேகமும் கிடையாது. அன்பானவர்களே, அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இவர் அடைச்சாரா கிழிச்சாருங்களா? கிழிச்சார் இல்லைங்களா? அப்ப இது அவருக்கு பொருந்தும்னு சொல்ல. அடுத்ததாக அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், அதுவும் இல்லை. பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். அடுத்ததாக பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். இது அவருக்கு பொருந்ததுங்களா? பாத்தீங்களா? அப்ப விசுவாச வீரர்களை தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா அவருடைய எல்லா கிரியைகளின் நிமித்தமாக சோதித்து புடம்பிட்டு நற்சாட்சி கொடுத்து பிற்பாடு விசுவாச வீரர்கள் பட்டியலில் இணைத்த விதத்தை தேவன் ஆவிக்குரிய பிரகாரமாக அங்க வரிசைப்படுத்துற. இந்த காரியம் எல்லாம் எதற்கு அப்படின்னு நாம் பார்க்கும்போது புதிய சிருஷ்டிகளாய் அழைக்கப்பட்ட நமக்கு, தேவனோடு உடன்படிக்கை செய்த நமக்கு மிக விசேஷித்த பாடங்களாய் நமக்காக வைத்திருக்கிறார். அதனால இன்றைய தினத்துல நல் மனசாட்சியின் உடன்படிக்கை எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மற்றும் ஏற்கனவே தேவனோடு உடன்படிக்கை செய்த அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விசேஷித்த பாடத்தை இந்த சிம்சோன் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, அன்பானவர்களே, பலவீனத்தில் பலன் கொண்டவர் இந்த சிம்சோன். இவரை குறித்த காரியங்களை நாம் கொஞ்சம் டீட்டெயிலா நாம் ஸ்டடி பண்ணணும்னா நிச்சயமா அதற்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக சத்தியம் நமக்கு கொடுக்கப்படணும். அப்போ இந்த ஏழாம் கால சபைக்கே உரிய சத்தியம், அதற்கு பெயர் ஏற்ற கால சத்தியம், மீட்டிங் டியூ சீசன். இந்த ஏற்ற காலத்திற்கே உரிய சத்தியம் தேவன் வச்சிருக்கக்கூடிய சேனல் யார் மூலமா தான் வச்சிருக்காருன்னா ஏழாம் கால சபைக்கே உரிய தூதன் பிரதர் ரசல். அவர் இந்த காரியங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்துட்டு அவர் சில விஷயங்களை இதுல குறிப்பிட்டார், மற்ற விஷயங்களை அவரோடு இருந்த மற்ற சகோதரர்கள் குறிப்பிட்டார்கள். ரீப்ரின்ஸ் நம்பர் 4087 பேராகிராஃப் 3 அவர் சொல்லும் போது இந்த காரியங்களை எல்லாம் விசேஷமாக ஜட்ஜஸ் பிரிவில் சிம்சோனை பற்றியும் இன்னும் மற்ற ஜட்ஜஸ் பற்றியெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணும் போது யாரெல்லாம் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து யுகங்களை பற்றிய தேவ ஏற்பாட்டோடு பொருத்தி ஒப்புமைப்படுத்தி ஸ்டடி பண்ணலையோ ஆராயவில்லையோ அவர்கள் நிச்சயமாக யுகங்களை பற்றிய தேவனுடைய திட்டத்தின் முழு தாற்பரியத்தை இழந்து விடுவார்கள். முழு தாற்பரியத்தை இழந்து விடுவார்கள் சொல்றார். ரொம்ப டீப் பாயிண்ட் சொல்றார். அன்பானவர்களே, எதற்காக அப்படின்னா நாம் புதிதாக உடன்படிக்கை எடுத்திருக்கிறவர்களானாலும் சரி, ஏற்கனவே உடன்படிக்கை எடுத்திருக்கக்கூடிய நாம் ஆகட்டும் சரி, அனைவருமே சத்தியத்தை பற்றிய அறிகிற அறிவுக்கும் விசுவாசத்திலே வளர்வதற்காகவும் நாம் வந்திருக்கிறோம். தேவனுடைய திட்டத்தை தேவன் பல்வேறு கோணங்களில் அவர் விவரித்து காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்போ சாதாரண ஜனங்கள் ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்றாங்கன்னா எத்தனை டிகிரிக்கு வைப்பாங்க? சாதாரணமா ஒரு வீடியோகிராஃபரை கேட்டோம்னா அவர் சொல்லுவார் அது கவரேஜ் எவ்வளவு தூரம் தேவையோ அவ்வளவு டிகிரிக்கு நாங்க வைப்போம். ஆனா தேவன் வைக்கிற கேமரா எப்பவுமே எத்தனை டிகிரினா 360 டிகிரி ஃபுல் கவரேஜ் கொடுப்பார். அன்பானவர்களே, அப்ப தேவன் தன்னுடைய திட்டத்தை முழுமையாக அவருடைய திருச்சபை அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக லவோதிக்கியா சபையின் பாத அங்க வகுப்பினர் அந்த காலத்திற்கே உரிய சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது கோதுமை மணிகளாகும் வாய்ப்பை பெறுகிறார்கள். அந்த வகையில தேவனுடைய திட்டத்தை சிம்சோனுடைய வாழ்க்கை என்ற ஒரு கோணத்தின் மூலமாக ஒரு டைரக்ஷன் மூலமாக தேவன் விளக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் இது குறித்து சகோதரர் ரசல் பிரதர் அவர்கள் குறிப்பிடும் போது ஹவு கேன் வி அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் ஹூ ஹாவ் நாட் லேர்ன்டு டு ரைட்லி டிவைட் த வேர்ட் ஆஃப் ட்ரூத், தோஸ் ஹூ ஹாவ் நாட் லேர்ன்டு த ஸ்டடி த ஸ்கிரிப்சர்ஸ் டிஸ்பென்சேஷன்லி. யுகங்களை பற்றிய ஏற்பாட்டை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் வரிசைப்படுத்தி நிதானமாய் ஆவிக்குரிய பிரகாரமா நாம் நிதானித்து பார்க்கணும். அன்பானவர்களே, சிம்சனுடைய வாழ்க்கையில அநேக சம்பவங்கள் உண்டு. அந்த சம்பவங்களை எல்லாம் நாம் முழுமையா இன்றைக்கு நாம் பார்க்கணும்னா காலம் போதாது, சமயம் போதாது. அதனாலே தேவனுடைய திட்டத்திற்கே உரிய பாகங்களை நாம் இணைத்து நாம் இன்றைய நாள்ல நாம் இதற்குரிய ஸ்டடிஸ்குள்ள போக போறோம். அன்பானவர்களே, குறிப்பாக நியாயாதிபதிகள் காலம் ஒரு விசேஷித்த காலம். இந்த நியாயாதிபதிகளை தேவன் ஏன் எழுப்பினார் என்கின்ற கேள்வி விசேஷ ஒரு கேள்வி. அன்பானவர்களே, நியாயாதிபதிகள் 2:10 மற்றும் 13 மற்றும் 14 வசனங்கள் நாம் வாசிக்கும் போது, அப்போ இங்க பாக்குறோம் இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் தேவனிடத்தில் பெற்ற அதிசயங்கள் அற்புதங்கள் நன்மைகளை எல்லாம் பற்றி அறியாத ஒரு புதிய சந்ததி வருது. அவங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்க தேவனை மறந்து அந்நிய தேவர்கள் பக்கம் விக்கிரகங்கள் பக்கம் அவங்க போயிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை வசனம் 13 மற்றும் 14 இப்ப கண்டினியூ பண்ணலாம். அன்பானவர்களே, அப்ப நாம இங்க பாக்குறோம் தேவன் இவர்கள் விக்கிரகாரதனைக்குள்ள போனதுனால இவர்கள் பகையின்வர் கையில விட்டு போட்டதை பாக்குறோம். பிற்பாடு பின்னாடி வரக்கூடிய வசனங்களை கூட அவர் விளக்குறார். நியாயாதிபதிகளை தேவன் எழுப்ப பண்றார். 16 வாசிங்க. அன்பானவர்களே, நியாயாதிபதிகளை தேவன் எதற்கு எழும்ப பண்ணினார்னா, ரட்சிக்கும் வேலைக்கு, அவர்களை மீட்கும் காரியத்திற்கு. அன்பானவர்களே, இது புதிய சிருஷ்டிகளாகிய நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பாடமா இருக்குன்னா, தேவன் அங்க கூட பழைய ஏற்பாட்டின் நிழல்ல கூட ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை வச்சிருந்தார். அது இஸ்ரேல் ஜனங்களுக்கே உரியது. ஆனால் இந்த ஆவிக்குரிய திருச்சபைக்கு, கிறிஸ்து இயேசுவின் திருச்சபைக்கே உரிய திட்டம், அந்த திட்டத்திற்கும் பெயர் த பிளான் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் திட்டம், தேவனுடைய தெய்வீக திட்டம். இந்த ரட்சிப்பின் திட்டத்தில் தேவன் யாரை பயன்படுத்துகிறார்? கிறிஸ்துவையும் அவருடைய திருச்சபையையும் முதன்மையாக பயன்படுத்துகிறார். அங்கே தேவன் நியாயாதிபதிகளை பயன்படுத்தினார், இங்கே கிறிஸ்துவையும் அவருடைய திருச்சபையும் பயன்படுத்துறார். ரொம்ப அழகான கம்பாரிசனை சகோதரர் காண்பிக்கிறார். அடுத்ததாக அந்த நியாயாதிபதிகள் லிஸ்ட்ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிம்சோனுடைய வாழ்க்கை. அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான காரியங்கள் இருந்துச்சு. அதே போல கிறிஸ்து இயேசுவின் சபைக்கு அழைக்கப்பட்ட புதிய சிருஷ்டிகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான காரியம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில கூட பலம் இருக்கா? இருக்கு. பலவீனம் இருக்கா? பாருங்க சகோதரர் சொல்ற ரொம்ப யதார்த்தமா நிறையவே இருக்குதுங்க. அடுத்ததுங்க, சோகம் இருக்கா? அதுக்கு என்னங்க குறைச்சல்ல? பாருங்க சகோதரர், அன்பானவர்கள், சோகம் இருக்கு. பிரச்சனை இருக்கா? பிரச்சனையே தாங்க வாழ்க்கைய. அன்பானவர்களே, பாதிப்பு இருக்கா? இருக்கு. போராட்டம் இருக்கா? இருக்கு. எப்பாவது பலம் வருதா? ஆமாமா. யார் மாதிரி? சிம்சோனை போல. அன்பானவர்களே, பாத்தீங்களா, எல்லா வகையிலும் இந்த புதிய சிருஷ்டி யாருக்கு ஒப்பிடத்தக்கவர்கள் அப்படின்னா, சிம்சோனுக்கு ஒப்பிடத்தக்கவர்கள். அதனாலதான் பேரண்ட்ஸுக்கு குழந்தைக்கு கேரக்டர் அறிமுகப்படுத்தும் போது சிம்சோன் கேரக்டர் அறிமுகப்படுத்துறதே இல்லை. அதே மாதிரி புதிய சிருஷ்டின் கேரக்டரையும் இந்த உலகத்தின் ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க? எங்கேயும் அக்செப்ட் பண்ணவும் மாட்டாங்க, அறிமுகப்படுத்தவும் மாட்டாங்க. யார்தான் அறிமுகப்படுத்த போறாருங்க? த நியூ டிஸ்பென்சேஷன்ல பிதாவாகி தேவன் கனப்படுத்தி கர்த்தர் இயேசுவின் மூலமாக அவருடைய சபையை அறிமுகப்படுத்த போறார். த என்டையர் வேர்ல்டு, ஒட்டுமொத்த உலகமும் அறிய போகிறது இவர்கள் ஆவிக்குரிய திருச்சபையின் பிள்ளைகள், ஆட்டுக்குட்டியானவரின் மனவாட்டி. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அறிமுகத்திற்காகத்தான் இப்ப இந்த உலகத்துல தேவன் நமக்கு அட்ரஸே எல்லாம் வச்சிருக்காரு, அறிமுகமே எல்லாம் வச்சிருக்காரு. அன்பானவர்களே, இப்படி எல்லா வகையிலும் இந்த சிம்சோன் மற்றும் சிம்சோனுடைய வாழ்க்கை ஒரு புதிய சிருஷ்டியின் வாழ்க்கைக்கு ஒப்பிடத்தக்கது என்பதை நம்முடைய மூத்த சகோதரரும் 7 தூதனுமாகிய சகோதரர் ரசல் அவர்கள் குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, சிம்சோனுடைய வாழ்க்கை ஒரு விசேஷித்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு தேவன் கொடுத்த ஒரு மிக விசேஷித்த பணி என்னன்னா, த ஓ ஆஃப் நசரே, நசரேய விரதம். நசரேய விரதம் அப்படிங்கிற பாடத்தை நாம் நிழலும் பொருளுமான பாகங்களில் பார்த்திருப்போம், ஸ்டடி பண்ணியிருப்போம். இருந்த போதிலும் கூட இந்த நசரேய விரதத்தை பற்றி விசேஷமா நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம் அனைவருக்கும் தெரியும். நசீர் என்கின்ற வார்த்தையிலிருந்து தான் அந்த நசரேய என்ற பதம் வந்தது. நசீர் என்றால் அதனுடைய பொருள், அதனுடைய மீனிங் என்னன்னா, பிரித்தெடுக்கப்பட்டவர். ஆவிக்குரிய பிரகாரம் அதை நம்ம பார்த்தோம்னா, பிதாவாகி தேவனுக்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினாலே பிரித்தெடுக்கப்பட்ட திருச்சபை, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட திருச்சபை. அங்கே நசரேய விரதத்தில் விசேஷித்த நிபந்தனைகளை அந்த நசரேய விரதத்திற்குட்பட்டவர்கள் நிறைவேற்றினார்கள் இல்லைங்களா? ஜான் தி பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன் மற்றும் சிம்சோன், சாமியல் போன்றவர்கள். அதே போலவே கிறிஸ்து இயேசுவின் திருச்சபை கூட ஞானஸ்நானம் எடுத்த நாளிலிருந்து தேவன் அவர்களுக்கு கொடுத்த விசேஷித்த நிபந்தனைகளை நிறைவேற்றியே ஆக வேண்டும். அங்கே பார்த்தா த ஓ ஆஃப் நாசரீத், இங்க பார்த்தா த ஓ ஆஃப் கிராஸ் அப்படிங்கிறார். சிலுவையை பற்றிய நிபந்தனைகள் லிஸ்ட் கொடுக்கிறார். அந்த நசரேய விரதம் பாடத்தில் நம்ம பார்க்கும் போது அவங்க திராட்சரசமும் மதுபானமும் உட்கொள்ளக்கூடாது. இது குறிக்குது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் சபை ஒருபோதும் கள்ள உபதேசங்களால் தீட்டுப்படாமல் தங்களையே வெறுக்க வேண்டும். சுயத்தை வெறுத்தல், செல்ஃப் டினையல், இது மிக முக்கியமான முதல் காரியம் என்று அங்கே சகோதரர் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக நாம் பார்த்தோம்னா இவர்கள் பிரேதத்தால் தீட்டுப்படக்கூடாது. அந்த பிரேத தீட்டு எதற்கடையாளமா இருக்கு? எபிரேயர் 9:14 நாம் வாசிக்க கேட்போம். அன்பானவர்களே, புதிய சிருஷ்டிகளுக்கு தேவன் விசேஷமா சொல்றார், உங்கள் மனசாட்சியை, நம்முடைய ஒவ்வொருவருடைய மனசாட்சியையும் செத்த கிரியைகள் அற சுத்திகரிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சுத்திகரிப்பு, ஆவிக்குரிய விதத்தில் பரிசுத்தமாகுதல் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விசேஷித நிபந்தனை. இந்த நிபந்தனை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டியதா இருக்கு. பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போடுவதில் தொடங்கி கிறிஸ்து இயேசுவின் நிறைவான வளர்ச்சியில் அங்கே அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை நோக்கி முன்னேறி செல்வது வரைக்கும், அவருடைய பூரண வளர்ச்சியை நோக்கி செல்வது வரைக்கும் இந்த ஒரு பயணம் இருக்குங்கிறத அன்பானவர்களே நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறோம். அடுத்ததாக அந்த நசரேய விரதம் இருக்கக்கூடியவர் தன்னுடைய முடியில் சவரகன் கத்தி படக்கூடாது. அப்ப இந்த காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கும் போது, ஆவிக்குரிய பிரகாரமாக இதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது, இந்த முடியை பற்றி தேவன் அவரது குமாரன் மூலமா விசேஷமா வசனங்கள் மூலமா பேசியிருக்கார். என்னென்ன வசனங்கள் நம்முடைய ஞாபகத்துக்கு வரலும், வரலாம், வர வேண்டியதா இருக்கு. நீங்கள் உங்களுடைய முடியை, ஒரு முடியை கருப்பாக்கவோ வெண்ணிமையாக்கவோ முடியாது இல்லைங்களா? அது ஒரு கன்ஃபார்மான விஷயங்க இல்லைங்களா? அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தது பாருங்க, அருமையா சொன்னீங்க. மத்தேயு 10:30 சொல்றாரு, உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் அப்படின்னா, இது கண்டிப்பா நம்ம யாராவது ஒரு முயற்சி எடுத்தா கண்டிப்பா இந்த காலத்துல முடிய போறது இல்லை. அப்படின்னா தேவன் அவர் சொன்ன ஞான அர்த்தம் என்ன? அவருடைய அவர் சொன்ன விஷயம் என்ன? தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு புதிய சிருஷ்டியினுடைய ஆதி முதல் அந்த வரைக்கும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால இன்றைக்கு உடன்படிக்கை எடுத்த சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள், மற்றும் ஏற்கனவே உடன்படிக்கை எடுத்த சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள், நாம் ஒரு விஷயத்தை இன்றைக்கு உறுதியாக நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். எப்படி நிச்சயிக்கலாம்னா, நம்முடைய முடியெல்லாம் யாரால் எண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, அதனுடைய பொருள் பாருங்க. சகோதரர் சொல்றார், நம்ம மேல அவ்வளவு கவனமா இருக்கார். அன்பானவர்களே, தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கார், எதன் மூலமா நம்மை அவரோடு தொடர்பு கொள்ள வச்சிருக்காருனா, அவருடைய மகா பரிசுத்தமுள்ள விசுவாசத்தின் மூலம். சாதாரணமா நம்மளை கூப்பிடலைங்க. ஒருவன் விசுவாசம் இல்லாமல் யாருக்கு பிரியமா இருக்க முடியாது? தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அப்ப அந்த விசுவாசத்தினாலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மகா பரிசுத்தமுள்ள விசுவாசத்திலே நாம் வளரும் போது தேவன் நமக்கே உரிய விசேஷ பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு, அவருடைய பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலை கொடுத்து, தேவ தூதர் பாதுகாப்பை கொடுத்து, அவருடைய விசேஷித்த வாக்கு தத்தங்களை முன்வைத்து நம்மை நடத்தி செல்லக்கூடியவராக இருக்கிறார். அவரது குமாரனின் இரண்டாம் பிரசன்னத்தின் மூலமாக நமக்கு விசேஷித்த பாதுகாப்பையும் வழிகாட்டுதல்களையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த வகையில் தேவன் நமக்கு விசேஷித்த போஷிப்பை, பாதுகாப்பை, பராமரிப்பை, டிவைன் கேர் அண்ட் அஃபெக்ஷன தேவன் ஒவ்வொரு புதிய சிருஷ்டிக்கும் உறுதி செய்திருக்கிறார். அன்பானவர்களே, அதனாலதான் நாம் ஒருபோதும் கவலைப்பட அவசியம் இல்லை, அல்லது நாம் சோர்வடைய வேண்டிய அவசியமும் இல்லை, ஏமாற்றம் அடையும் மனநிலைமைக்கு கூட போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் தேவன் இந்த ஒரு விரதத்தில் த ஓ ஆஃப் கிராஸ், சிலுவைக்குரிய நிபந்தனைகளுக்குள்ள வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் தேவன் இப்படிப்பட்ட விலையேறப்பட்ட ஆசீர்வாதங்களை நியமிச்சிருக்கிறாருங்கிற ஒரு மாபெரும் நம்பகத்தன்மை, ஒரு மாபெரும் ஒரு உற்சாகத்தை தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த சிம்சனுடைய வாழ்க்கையை நம்ம தேவன் எப்படி தொடங்கி வைக்கிறார்னா, அவர் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார் பாருங்க. இதே இன்ட்ரோடக்ஷன் தான் புதிய சிருஷ்டியினுடைய வாழ்க்கைக்கு எப்படி கொடுக்கிறார் அன்பானவர்களே, சிம்சோனுடைய வாழ்க்கை மாத்திரம்தான் நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலேயே மிக அதிகமா தேவன் பயன்படுத்தியிருக்கார். அதாவது அதிகமான வசனங்கள் கொடுத்து பயன்படுத்தியிருக்கார். நியாயாதிபதிகள் 13 அதிகாரம் தொடங்கி நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் வரைக்கும் தேவன் அந்த சிம்சோனை பயன்படுத்தியிருக்கிறார். வேற நியாயாதிபதிக்கு இந்த சிறப்பு இல்லை. அன்பானவர்களே, புதிய சிருஷ்டிகளாகிய நமக்கும் கூட இந்த வேதாகமத்தின் ஒட்டுமொத்த வசனங்களும் இந்த புதிய சிருஷ்டியை உருவாக்குவதற்காக, இந்த புதிய சிருஷ்டியை தேவனுடைய சாயலில் அங்கே முதன்மையான முதல் உயிர்த்தெழுதல், த ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன்ல வர வைக்கிறதுக்காக தான் வேதத்தில் அநேக சத்திய வசனங்களை தேவன் பயன்படுத்தியிருக்கிறார். அன்பானவர்களே, சாம்சனை தேவன் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாருங்கிறத நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13 அதிகாரம் வசனங்கள் 24 மற்றும் 25 வசனங்களை கவனமாய் வாசிக்க கேட்போம்.
அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்றாள், அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார்.
அன்பானவர்களே, இப்ப இந்த வசனத்துல பாருங்க, சிம்சோன் என்று அவங்களுடைய அம்மா பெயரிடுறாங்க. அந்த பிள்ளை வளர்ந்தது, பிதாவாகிய யெகோவா தேவன் அவனை ஆசீர்வதித்தார். துவக்கமே எதுல தொடங்குதுங்க? ஆசீர்வாதம். அப்போ ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ள தேவனோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ள வந்த ஒவ்வொருவரும் அன்றைய நாளிலிருந்தே தேவனுடைய திட்டத்துல எதோடுதான் வாழ்க்கை தொடங்குறாங்க? டிவைன் பிளஸ்ஸிங். சாதாரணமான நாள் அல்லங்க இது. இது ஒரு சாதாரணமான நாள் அல்ல. தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து தேவன் அவர்களுக்கே உரிய விசேஷித்த ஆவியை, அவர்களுக்கே உரிய விசேஷித்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை தேவன் இன்றைய நாளில் கொடுத்திருக்கிறார். நாம் அனைவரும் விசுவாசிக்கிறோம். அன்பானவர்களே, அந்த வகையில தேவன் ஆசீர்வாதத்தோடு இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை அவர் தொடங்கி வைக்கிறார். இது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. அடுத்த வசனத்திற்கு கடந்து செல்லலாம். அன்பானவர்களே, the spirit of God, தேவனுடைய ஆவி அவரை ஏவ துவக்கியது, அவரை வழிநடத்த துவக்கியது. எந்த இடத்துல? இடம் கூட முக்கியம். நாம் பார்க்கும்போது அவர் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில். நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது இடங்கள்ல கூட தேவன் சில பாடங்கள்ல சில இடங்கள்ல சத்தியம் வச்சிருக்கார். உதாரணம் பெத்தேல். பெத்தேல்னா அந்த இடம் நமக்கு மிக முக்கியமான சத்திய காரியத்தை கற்பிக்கக்கூடியதா இருக்கு. அதே போல இந்த சோரா அப்படின்னா அதனுடைய ஹீப்ரூ மீனிங், எபிரேய பதத்தினுடைய அர்த்தம் என்னன்னா குலவி, குலவி. எஸ்தாவோல் அப்படின்னா அதனுடைய ஹீப்ரூ மீனிங் கெஞ்சி கேட்டல். இந்த ரெண்டு இடத்திற்கும் நடுவுல தானின் பாளையம், தான், the tribe of Dan. இது குறித்து நாம் கிறிஸ்துவின் சபை பாகம் 3 பேசிக் ஸ்டடிஸ்ல நம்ம ஸ்டடி பண்ணிருப்போம். இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற அனைவரும் அந்த பாடத்தை கேட்டிருப்பீங்க. மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரும்படி நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்துல எந்த கோத்திரம் மாத்திரம் வரலைங்க? தான் கோத்திரம். வெளிப்படுத்தல சொன்னா நம்ம சொல்லுவோம் ஏன் வரல அப்படின்னா, அந்த தான் கோத்திரம் யாருக்கு அடையாளமா இருக்காங்க? யாருக்கு அடையாளமா இருக்காங்க? சாத்தானுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் அவர்கள் செல்லக்கூடிய நியாய தீர்ப்புக்கும் அடையாளமா இருக்காங்க. அன்பானவர்களே, இந்த நியாய தீர்ப்புக்கு அடையாளமா தான் மற்றும் தானுடைய காரியங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவன் கூட எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, அவர் தன்னுடைய ஆவியை கொடுத்து ஒவ்வொரு புதிய சிருஷ்டியும் அழைத்து அதன் மூலமாக தேவன் தன்னுடைய நியாயமான தீர்ப்பை தொடங்குகிறார் ஒவ்வொரு புதிய சிருஷ்டியின் வாழ்க்கையிலும். அன்பானவர்களே, அதனாலதான் நம்ம ஆதி சபையில பார்க்கிறோம் சீமோன் பேதுரு சொல்றார், நியாய தீர்ப்பு எங்கே தொடங்குகிறது? தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாய் இருக்கிறது. ஆனா இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது லவோதிக்கேயா சபையின் காலம். இந்த சபை இப்ப முடிவடையும் காலம். ஆகவே நியாய தீர்ப்பு இப்ப துவங்கும் காலம் சொன்னா பொருத்தமா இருக்குமா? முடிவடையும் காலம் சொன்னா பொருத்தமா இருக்குமா? முடிவடையும் காலம் அவரவர்களுக்கே உரிய காலம் தேவன் நியமிச்சிருக்கார். அந்தந்த மாம்ச ஜீவதீயத்துல அந்தந்த காலத்துல நாம் முடிவடையும் காலத்துல வந்திருக்கிறோம் நமக்குரிய பார்ட்ல. அன்பானவர்களே, அப்ப இந்த நியாய தீர்ப்பு, வி ஆர் அண்டர் த ஜட்மெண்ட் ஆஃப் ஆல் மைட்டி காட், பிதாவாகி தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ள இன்றைக்கு ஞான ஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் வந்திருக்கிறாங்க. இதை தீவிரமாக நாம் சிந்திக்கணும். இதற்கு முன்னாடி இல்ல. யாரெல்லாம் ஞான ஸ்நானம் ஏற்கனவே எடுத்திருக்கிறோமோ அத்தனை பேரும் வி ஆர் ஆல்ரெடி அண்டர் த ஜட்மெண்ட் ஆஃப் காட், தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ள ஏற்கனவே இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு ஞானஸ்தானம் பெற்றவர்கள் நியாய தீர்ப்புக்குள்ள வந்திருக்கிறோம். இனிமேல் நம்முடைய சொல், நம்முடைய செயல், நம்முடைய சிந்தனை, நம்முடைய சகல கிரியைகளும் தேவன் கணக்கெடுக்கூடியவராக இருக்கிறார். எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க, எவ்வளவு சீரியஸான விஷயம் பாருங்க. அன்பானவர்கள், தேவனுடைய ஆவி ஏவ துவக்கும் போதே டிவைன் ஜட்மெண்டோடு ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் இவர்கள் தங்களுடைய ஓட்டத்திலே உண்மையுள்ளவர்களாக ஓடி முடித்தார்களே ஆகில் அவர்களுக்குரிய பரம அழைப்பின் பந்தய பொருள், பரிசுத்தவான் ஸ்தானம் கொடுக்கப்பட வேண்டும், அதற்குரிய தகுதியை அவர்கள் பெற்றாக வேண்டும். ஆகவேதான் இந்த மாபெரும் நியாய தீர்ப்பு. அன்பானவர்களே, அப்ப இந்த நியாய தீர்ப்பு இந்த புதிய சிருஷ்டிக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. இந்த காரியம் ரொம்ப மிக முக்கியமான விசேஷ காரியம். சிம்சனுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட காரியத்தோடு அங்க தொடங்குது. தேவன் ஆசீர்வதித்ததோடு அந்த சிம்சோனுக்கு தன்னுடைய ஆவியை வழங்கி அவருடைய வாழ்க்கையை அவர் அனுமதிக்கிறார். அதே போல ஒவ்வொரு புதிய சிருஷ்டியினுடைய வாழ்க்கை கூட தொடங்கி இருக்குது. அன்பானவர்களே, இந்த சிம்சனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் நாம் பார்க்கும்போது, அந்த விசேஷ சம்பவம் தேவன் அவரை ஏவ துவங்கி அவர் செய்த காரியம் என்ன? பரிசுத்த ஆவியின் மூலம் தேவன் ஏவ துவக்கிட்டார். சிம்சோன் செய்த காரியம் என்ன? நியாயாதிபதிகள் 14:1-3 முடிய வாசிக்க கேட்போம். அன்பானவர்களே, அப்ப நம்ம இங்க பாக்குறோம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தேவனுடைய ஆவி இந்த சிம்சோனை ஏவ தொடக்கணும்னு இவர் செய்த காரியம் பாருங்க. இவர் செய்த காரியம் எப்படிப்பட்ட காரியமா இருக்குது? இது தேவனுக்கு பிரியமான காரியமா இருக்குமா? காரியமா இருக்குங்களா? இருக்குமானா அது ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்விதான் இல்லைங்களா? இந்த சிம்சோனுக்கு இப்ப யார் வந்து அட்வைஸ் பண்றாங்க? அவங்க அம்மா அப்பா. என்னன்னு அட்வைஸ் பண்றாங்க? விருத்த சேதனம் இல்லாதவர்களிடத்துல நீங்க போய் பொன் பார்க்கலாமா இல்லைங்களா? தேவனுடைய ஆவியில ஏவப்பட்டவர் செய்யற வேலை. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அன்பானவர்களே? ரொம்ப விசித்திரமா இருக்கு இல்லைங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா தேவனுடைய ஆவி அவர் ஏவிட்டு இருக்குது. பாருங்க, 4 நாம் வாசிக்க கேட்போம். பாத்தீங்களா, 4 வாசிச்சதுக்கு அப்புறம் தான் ரியல் லைட் கிடைக்குது நமக்கு. இது யாருடைய செயல்னா, பிதாவாகிய யெகோவா தேவனுடைய செயல். இவர் யார் இடத்துல போய் பெண் கொல்லணும்? பெலிஸ்தர் இடத்துல. ஆனா லா போட்டவர் யாரு? தேவன். பாத்தீங்களா, இங்க தேவனுடைய ஓவர் ரூலிங். தேவன் அவர் தான் நியாயபரமான சட்டம் கொடுத்தவர். ஆனா இங்கே சிம்சோனுக்கு மாத்திரம் விதிவிலக்கு கொடுக்கிறார். எக்ஸப்சனல் கேஸ், விதிவிலக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, எதற்குன்னா தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. புதிய சிருஷ்டியின் வாழ்க்கை கூட அப்படித்தான். அன்பானவர்களே, புதிய சிருஷ்டியின் வாழ்க்கை கூட மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாத வகையில் இருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அந்த லைஃபை காற்று கொப்பிட்டு பேசினார். நிக்கோதேமோ அவர் இடத்துல வந்து பேசும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த புதிய சிருஷ்டியின் வாழ்க்கை எதற்கு ஒப்பிட்டு பேசினார்? காற்று. காற்றானது எந்த இடத்திலிருந்து புறப்படுது என்றும் எந்த இடத்துக்கு போகுதுன்னும் மறுபடியும் எங்க போய் சேருதுன்னு தெரியாது. யாருக்கே தெரியாது. அந்த மாதிரி இப்ப யாருக்கு தெரியாது? எந்த புதிய சிருஷ்டிக்கும் தெரியாது. ஒரு உண்மையான புதிய சிருஷ்டிக்கு தெரியாது தேவன் அவர்களை எவ்விதமாக ஏவி வழி நடத்துகிறார் என்று. அன்பானவர்களே, ஏற்ற காலத்திற்கே உரிய சித்தத்தோடு தேவன் அவர்களை ஓவர்ரூல் பண்ணும்போது சில நேரங்களில் நமக்கு ஆச்சரியமா இருக்கும், விசித்திரமா இருக்கும், பெக்குலியரா இருக்கும், புரிந்து கொள்ள முடியாத வகையில் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சிம்சோனிங்க படம் பிடிச்சு காமிக்கிறார். அன்பானவர்களே, இன்றைய நாள் தேவனோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை எடுத்த ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இன்றைய நாளிலிருந்து பிதாவாகி தேவன் உங்க லைஃப்ல ஏற்கனவே ஞானசரன் எடுத்த நம் அனைவரும் உட்பட நம்முடைய லைஃப்ல அவர் ஓவர் ரூல் பண்றார். அவர் அநேக காரியங்களை மேற்கொண்டு எடுத்து செல்கிறார் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத வகையில். அதனாலதான் பல நேரங்களில் நமக்கு என்ன வருதுன்னா சோர்வு, அப்புறம் குழப்பம், கன்ஃபியூஸ். ஏன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியல. அவங்க வந்து புத்திமதி சொல்றாங்க, அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சரியா தப்பா? 100% கரெக்ட். ஆனா இது யாருடைய செயல்? தேவனுடைய செயல். அப்ப சிம்சோன் இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? எந்த பதில் சிம்சோன் சொன்னாலும் அந்த பதில் அவங்க அம்மா அப்பாவனால என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்பானவர்கள், இந்த மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு சூழ்நிலையை இந்த புதிய சிருஷ்டியின் வாழ்க்கைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்ற இந்த ஒரு காரியத்தை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அப்போ சிம்சனுடைய வாழ்க்கை அற்புதமாக ஒரு புதிய சிருஷ்டியின் வாழ்க்கை மற்றும் திருச்சபைக்குரிய ஒரு காரியத்தை, திருச்சபைக்கே உரிய வரலாற்றை நமக்கு படம் பிடித்து காட்டிட்டு வருது. அன்பானவர்களே, தேவன் இப்போ அவர் வச்சிருக்கிற கேமராவில் எத்தனை டிகிரி திருப்பி இருக்கிறார்? 180 தான். இன்னொரு 180 போலாம். இந்த சிம்சனுடைய வாழ்க்கை எதற்கு அடையாளம் அப்படிங்கிறார்னா, ஏர்லி சர்ச் ஹிஸ்டரியிலிருந்து லவோதேசியன் சர்ச் ஏழாம் கால சபை வரைக்கும் இருக்கக்கூடிய மாபெரும் திருச்சபை வரலாறுக்கு ஒரு அடையாளமாக இருக்குதுங்கிறது. அன்பானவர்களே, அந்த காரியத்திற்குள்ள நாம் கடந்து செல்லலாம். சிம்சனுடைய வாழ்க்கையில அவர் என்னென்ன காரியங்கள் செய்தாருன்னு நம்ம பார்த்தோம்னா, முதல் இன்சிடென்ட் நம்ம படிச்சிட்டோம், ஸ்டடி பண்ணிட்டோம். இதை அப்படியே நம்ம பார்த்தா, ஆவிக்குரிய முதல் திருச்சபை எந்த நாள்ல தொடங்கப்பட்டுச்சு? The day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாள். தேவன் பரிசுத்த ஆவியின் மூலம் அந்த பிள்ளைகளை ஏவ துவங்கினார். அப்ப சிம்சோன் அங்கே திருச்சபைக்கு அடையாளமாக காட்டப்படுகிறார். இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்போஸ்தலர்களுக்கே ஒரு விஷயம் இன்னும் தெளிவாகல, என்னன்னா அந்த சபை வாய்ப்பு புற ஜாதிகளுக்கும் உண்டு என்கின்ற காரியம் அந்த அப்போஸ்தலர்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் தெளிவாகல. அதனாலதான் அவருடைய முதல் மாநாட்டில் அவர்களுக்கு தேவனே கொடுத்த வெளிப்பாட்டின்படி சிமியோன் மற்றும் யாக்கோபு மற்றும் சீமோன் பேதுரு அவர்கள் விவரித்து காண்பித்தார்கள் தேவனுடைய வாக்கியங்களை. புற ஜாதிகளும் இந்த பரலோக அழைப்புல, உன்னதமான அந்த அழைப்புல பங்காளிகள். அவர்களுக்காக நாம் பிரயாசம் எடுக்கணும், அவர்களுக்காக அப்போஸ்தலர்கள் நியமிக்கப்படணும் என்கின்ற காரியங்களை எல்லாம் அவர்கள் திட்டமிட்டதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. அதனால இங்க அப்போஸ்தலர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் அவர்கள் புறஜியாதியார் இடத்துல போனதை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:46 நாம் வாசிக்க கேட்போம். அன்பானவர்களே, யூதர்களுக்கே கொடுக்கப்பட்ட அழைப்பு, அந்த அழைப்பிற்கே உரிய விசேஷ காலம். அந்த காலத்தை குறித்து தானியேல் தீர்க்க தரிசனத்திலே நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது கிபி 36 வரைக்கும் அவர்களுக்கே உரிய விசேஷ காலம், தி ஜூவிஸ் காலிங். பேதுரு அப்போஸ்தலன் அந்த முதல் சாவியை பயன்படுத்துறதை நாம் அறிவோம். அடுத்ததாக புறஜாதிகளுக்குரிய அழைப்பு கிபி 36 துவங்குறத நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அது கொர்னலியோ முதற்கொண்டு அங்க தொடங்குறதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு காரியத்தை நாம் சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துறார். என்ன பண்றாருன்னா, இவர் பெண் பார்க்க போறது இவருடைய உடன்படிக்கைக்குள்ள இருக்கக்கூடிய கோத்திரத்தார் இடத்துல இல்ல. இவர் எங்க போயிட்டாருன்னா, பெலிசியர் புறஜாதிகள் இடத்துல. அப்போ தேவன் கூட அவருடைய சபை வாய்ப்பு புறஜாதிகள் பக்கம் அங்க திருப்புறார். இது தேவனுடைய செயல் அப்படிங்கறத பிகினிங் ஸ்டேஜ் ஆரம்ப கட்டத்துல யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. எஸ்பெஷலி நெல்ல நம்ம பாக்குறோம், சிம்சோனுடைய அப்பா அம்மாவுக்கே தெரியாம இருந்துச்சு. ஈவன் சிம்சோனுக்கு கூட அண்டர்ஸ்டாண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது அன்பானவர்களே. ஆனா சிம்சோன் ஒரு வார்த்தை சொன்னார், காரணம் ஒரே ஒரு காரணம் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஏப்பா இந்த மாதிரி போய் மேரேஜ் பண்றேன்னா சிம்சோன் சிம்பிளா முடிச்சிட்டாரு. என்ன தெரியுங்களா, அவ்வளவுதான். இந்த பதில் பாரு, அப்பா அம்மா அவ்வளவு ரிஸ்க் எடுத்து கேக்குறாங்க, இவர் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு என் கண்களுக்கு. அப்ப தேவன் கூட அவருடைய ஆதிகால சபையில் அவர் புற ஜாதிகள் பக்கம் அவர் வலைய வீசி சொல்றார். ஏன்னா தேவனுடைய ஏற்றக்கால திட்டத்தின்படி புறஜாதிகள் காணாமல் இருக்கக்கூடிய விசுவாசத்திற்காக பின்னால வரப்போறவங்க, அதற்கு அச்சாரமா தேவன் அவர்களுக்கு பிரியமான பங்கை அவங்களுக்கு கொடுக்கிறார். அவருடைய பார்வையில் அவர்கள் வெளியேற பெற்றவர்கள் ஸ்தானத்தை பெறுகிறார்கள். அன்பானவர்களே, தெரிந்தெடுப்பு புறஜாதிகள் பக்கம் வரதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடுதான் அப்போஸ்தலர்களுக்கு அந்த ஆவியின் உணர்த்துதல் கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இப்படியாக இந்த சிம்சோன் தன்னுடைய நோக்கத்தை அங்க நிறைவேற்றுகிறார். இந்த காரியங்களை தான் குறிச்சு நாம் தேவனுடைய ஒரு காரிய திட்டத்தை முழுசு நாம் இன்னொரு கேமரா பக்கம் நம்ம போனோம்னா, உவமை பாசிய சத்தியத்துல முதல் சபைக்கே ஒரு உவமை பத்தி அங்க பேசும்போது என்ன உவமை வருதுங்க, மத்தேய 13 விதைக்கிறவனை பற்றிய உவமை இல்லைங்களா. கொடுக்கப்பட்ட காலம் நம்ம பார்த்தோம்னா கிபி 33 கிபி 70 வரைக்கும் கொடுக்கப்பட்ட தூதன் அப்போஸ்தலனாகிய பவுல். அன்பானவர்களே, அந்த நல்ல நிலம், நல்ல நிலத்தில் சேர்க்கப்பட்ட கோதுமை மணி வகுப்பார். இவர்கள் யூதரிலிருந்தும் பிற்பாடு கிரேக்கரிலிருந்தும் பிற்பாடு புறஜாதிகளிலிருந்தும் சேர்க்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இந்த மாபெரும் ஊழியம் அங்கே சிறப்பாக தொடர்ந்ததை நம்ம பார்க்கிறோம். இப்படியாக சிம்சோன் தன்னுடைய பெண் பார்க்கும் படலத்தை ஆரம்பிச்சிட்டார். அப்படின்னா தேவன் தன்னுடைய திட்டத்தில் ஆவிக்குரிய திருச்சபையின் பிள்ளைகளை கூட்டிச் சேர்க்கும் காரியத்தை சிறப்பாக தொடங்கியிருக்கிறார். அன்பானவர்களே, இது தேவனுடைய செயல் அப்படிங்கிறது யாருக்கு தெரியலன்னா, சாம்சனுடைய சிம்சோனுடைய அப்பா அம்மாவும். சிம்சனுடைய அப்பா அம்மா இந்த இடத்துல யார ரெப்ரசென்ட் பண்றாங்க, குறிப்பிடுறாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்களுக்கு புரியாம இருக்கு, மிக அதிகமா புரியாம இருந்துச்சு. அதனாலதான் பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, இனிமேல் நாங்கள் புறஜாதியர் இடத்தில் போறோம், இதுவரைக்கும் இஸ்ரேலராகி உங்களிடத்துலதான் ஊழியம் செய்தோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே நடந்ததை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, அடுத்ததாக இந்த சிம்சனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அவர் விரும்பின பெண்ணை அவர் திருமணம் செய்து கொள்வதற்கு அவர் செல்ல வேண்டும், பெண் பார்க்க செல்ல வேண்டும். அந்த காரியங்களை வசனத்தின் மூலமாக நாம் ஆராயலாம். நியாயாதிபதிகள் 14 அதிகாரம் வசனங்கள் 5-7 முடியும். அன்பானவர்களே, இது சிம்சோனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் கூட நம்ம சொல்லலாம். இப்ப இவருடைய நோக்கம் என்னன்னா, பெண் பார்க்க போகணும், போற வழியில திராட்சை தோட்டத்துல அவர் வரும்போது இப்ப ஒரு சிங்கம் வருது. அது என்ன சிங்கம்னா பாலசிங்கம். பாலசிங்கம்னா ஒரு வாலிப சிங்கம், யங் லயன் இல்லைங்களா? அது என்ன சிங்கம்னா திராட்சை தோட்டத்து சிங்கம், திராட்சை தோட்டத்திலிருந்து வருது. அந்த சிங்கம் எதிர்படும் போது இந்த சிம்சன் என்ன பண்றாருன்னா, தேவனுடைய ஆவி அவருக்குள்ள வந்ததுனால அந்த சிங்கத்தை கிழிச்சிட்டார். அதற்கு பின்னாடி இவர் பெண் பார்த்துட்டு திரும்பி வரும்போது அந்த சிங்கத்தின் உடல்ல, அதனுடைய எலும்பு கூட்டுல, கேர்கஸ்ல என்ன இருந்திருக்குன்னா தேனி மற்றும் தேனி கூட்டம். இவர் எடுத்தார், சாப்பிட்டார், சாப்பிட்டதோட சும்மா இருக்குல்ல, யாருக்கு வந்து கொடுத்தாரு? அம்மா அப்பாவுக்கும் கொடுத்தார் இல்லைங்களா? எவ்வளவு ரொம்ப யதார்த்தமா இருக்காரு பாரு இல்லைங்களா? அப்போ ஒருவேளை ஒரு கற்பனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இருக்கு நம்ம வழியில எதிர்படுதுன்னா நம்ம எடுத்து சாப்பிடுவோங்களா இல்லைங்களா? அப்ப சிம்சோன் இந்த காரியத்தை செய்யறார். இதை தேவன் ரெக்கார்டு பண்றார். இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. சிம்சோன் செய்ததை தேவன் ரெக்கார்டு ஒன்ஸ் பண்றாருன்னா அதற்குரிய திட்டம் என்ன? அங்கதான் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனை நாம் செலுத்த வேண்டியது இருக்கு. தேவன் இதை குறித்து நமக்கு அநேக சத்தியங்களை வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இங்கே சிம்சோன் பெண் தேடக்கூடிய இந்த ஒரு காரியம் நாம் பார்க்கும் போது, பெண் பார்க்க செல்லும் 2 நிகழ்ச்சி, இது 2 சபைக்கே உரிய காலகட்டத்தில் நடந்த சில விசேஷித்த சம்பவங்களை அடையாளப்படுத்துறதா இருக்குங்கிறது. எப்படிப்பட்ட காரியம் அப்படின்னா, இது சிங்கம் தான். இந்த சிங்கம், சிங்கம்னாலே நமக்கு உடனே யார் ஞாபகம் வந்துருங்க இல்லைங்களா? கெர்ஜிக்கிற சிங்கம். ஆனா இப்ப இந்த சிங்கம் என்ன சிங்கம் அப்படின்னா, திராட்சை தோட்டத்திலிருந்து வந்த சிங்கம். இந்த சிங்கத்தை நாம் அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா இந்த சிங்கத்திலிருந்து என்ன கிடைச்சது அப்படின்னா, தேன். அப்படின்னா இந்த சிங்கம் நன்மை தரும் சிங்கம் தான், தீமை தரும் சிங்கம் அல்ல. வேதாகமத்துல 2 சிங்கம், ஒன்று நன்மை தரும் சிங்கம், இன்னொன்று தீமையே எப்பொழுதும் தரும் சிங்கம். அப்ப நன்மையே எப்பொழுதும் தரும் சிங்கம் யாருன்னா யூத ராஜ சிங்கம். அந்த சிங்கத்தின் உடலிலிருந்து தேன் அங்க புறப்படுது. இந்த தேனை பற்றிய ஒரு ரகசியம் சிம்சோனுக்கு மாத்திரம்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. சிம்சோன் யாருக்கு இதை அறிவிக்கல. ஏன்னா பின்னாடி அவர் அதை வச்சு என்ன போட போறாரு, என்ன போட போறாருங்க, ஒரு பெரிய விடுகதை போட போறார். அன்பானவர்களே, அது விசேஷித்த ஒரு காரியம். அப்ப இந்த ஒரு காரியம் ஒரு விசேஷித்த ஆவிக்குரிய திட்டத்தை விளக்குறதா இருக்குங்களா? அப்போ சிங்கத்தின் உடலில் இருந்த தேன் எதற்கு அடையாளம் அப்படிங்கும் போது, சங்கீதம் 19 சங்கீதம் 10 வசனம் வாசிங்க. அன்பானவர்களே, அதற்கு முந்தைய வசனம் வாசிச்சோம்னா, கர்த்தருடைய நியாயங்கள், கர்த்தருடைய வேதத்தை பற்றி சொல்றார். கர்த்தருடைய வேதம் மற்றும் கர்த்தருடைய நியாயங்கள் எல்லாம் தேனுக்கு ஒப்பிடப்பட்டு பேசப்பட்டிருக்கு. அப்ப பிதாவாகிய தேவனுடைய நியாயங்கள், அவருடைய நீதிகள், அவருடைய தெய்வீக திட்டம் எல்லாம் யாருக்குள்ளதான் இருக்குன்னா, யாருக்குள்ளதான் இருக்குதுன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. அதனாலதான் முதலாம் வரியில் அவர் வந்தப்போ அவர் தன்னுடைய பிதாவை குறித்தும் பிதாவினுடைய திட்டத்தை குறித்தும் அந்த யூத யுகத்திற்கே உரிய செய்தியை குறித்தும் ஏற்றகால அறுவடை செய்தியை குறித்தும் அவர் விளக்குனார். அப்ப ரட்சிப்பின் அதிபதி அவர் தான், ரட்சிப்பின் திட்டத்தை விளக்கக்கூடியவரும் அவர் தான், அவருக்குள்ளதான் அந்த ரட்சிப்பின் திட்டம் இருந்தது, அந்த ரட்சிப்பின் திட்டத்தை செயல்படுத்தக்கூடியவரும் அவர் தான், ரட்சிப்பின் திட்டத்தின் சகல காரியங்களையும் விளக்கக்கூடியவரும் அவர் தான். அப்படிப்பட்ட ஒரு தேன், அந்த தேனை எடுத்து சிம்சோன் சாப்பிடணும். அன்பானவர்களே, அதன் மூலமா சிம்சோன் பலப்படணும், சிம்சோன் ஒரு விடுகதை கொடுக்கணும், இது தேவன் வைத்திற விசேஷ ஒரு நோக்கம். அதே போல இந்த இரண்டாம் கால சபை தேவனுடைய ஏற்றகால சத்தியத்தில் அங்க வந்துச்சு. அது எப்படிப்பட்ட சத்தியம்னா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற பாடு மற்றும் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் தேவன் வைத்திருக்கக்கூடிய மகத்தான ரட்சிப்பின் திட்டம். இந்த காரியங்களுக்குள்ள இந்த இரண்டாம் கால சபை, அந்த சபை சிமிர்னா காலம் கிபி 74 கிபி 313 வரைக்கும் அந்த சபைக்கே ஒரு சத்தியம் அங்க கொடுக்கப்படணும் தூதன் யோவானின் மூலமாக. அதனாலதான் தூதனாகி யோவான் தேவனுடைய அன்பை குறித்தும் தேவனுடைய திட்டத்தில் இருக்கக்கூடிய சகல காரியத்தையும் விளக்கி அதில் தேவன் தன்னுடைய அன்பையே பிரதானமாக பயன்படுத்தி இருக்கிறார். அந்த அன்பின் மூலமாக நாம் அவருடைய ராஜ்யத்தை அடைய முடியும் என்பதை எல்லாம் விளக்கிறார். முதல் கால சபைக்கு கொடுக்கப்பட்ட, முதல் சபைக்கு கொடுக்கப்பட்ட தூதன் பவுல் கூட அந்த தேனை பற்றி, அந்த ஈடுபலிக்குரிய மகத்தான சத்தியத்தை பற்றி சொல்லும் போது விசேஷ காரியத்தை விளக்குகிறார். வசனம் வாசிக்கலாம், 2 தீமோத்தேயு 1:10. அன்பானவர்களே, இந்த வசனத்தின் இறுதி வார்த்தைகள், அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும், இரண்டு காரியங்கள், ஒன்று ஜீவன், இன்னொன்று அழியாமை. இந்த இரண்டும் இரண்டு விதமான ரட்சிப்பின் பரிசுகள். அன்பானவர்களே, இவைகளை எல்லாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான் வெளிப்படுத்தினார். அப்போ அந்த சிங்கத்தின் உடலிலிருந்து தேனுக்கு ஒப்பான திவ்ய சத்தியங்கள், ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய சத்தியங்கள், நித்திய ஜீவனுக்குரிய சத்தியங்கள், அழியாமை சுபாவத்திற்கே உரிய சத்தியங்கள், இவைகள் எல்லாம் கர்த்தரினால் கொடுக்கப்பட்டது. அந்த காலத்திற்கே உரிய சபை வகுப்பார் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா இது யாருக்கு சிம்சன் அறிவிக்கலன்னா, வழக்கம் போல யாருக்கு அறிவிக்கலைங்க, அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு. அப்ப அப்பவும் கூட இஸ்ரேல் ஜனங்கள் அந்த விஷயத்தை அவங்க புரிந்து கொள்ளாம தான் இருக்கிறாங்க. அப்ப மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்குள்ள அவங்க போறாங்க. அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11 ரொம்ப அழகு எழுதுறாரு. இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று நான் கேட்கிறேன். யாரை பார்த்து கேட்கிறாரு? தன்னுடைய சொந்த ஜனங்களை பார்த்து கேட்கிறார். அன்பானவர்கள், அப்ப தேவன் வைத்த ஒரு விசேஷ ஏற்பாடு. அப்ப சிம்சோன் இடத்துலதான் இது ரகசியம் இருக்கு, ஜீவனுக்கு செல்லும் ரகசியம், அழியாமைக்கு செல்லும் ரகசியம். அப்ப இரண்டாம் கால சபைக்கே உரிய சத்தியம், அந்த சபைதான் அந்த சத்தியத்திலே பலப்பட்டிருக்கு, திடப்பட்டிருக்கு. அந்த சபைக்கே உரிய சத்தியம், மற்றவர்களுக்கெல்லாம் அது ரகசியம். இப்ப பெண் பார்க்கிறார் சிம்சோன், பெண் பார்த்த படலம் முடிஞ்சாச்சு, இப்ப திருமணம் பண்ணும் வழக்கம், அந்த வழக்கத்திற்காக இப்போ அவருக்கு தோழர்கள் கொடுக்கப்படுறாங்க. எத்தனை தோழர்கள்? 30 தோழர்கள். இப்பெல்லாம் நடக்கிற திருமணத்துல ஒரு தோழரே என்னதாங்க சிரமம். அப்பெல்லாம் 30 தோழர். தேவன் வந்து அவருடைய சம்பவங்கள்ல நியூமெரிக்கல் வேல்யூஸ் பயன்படுத்துறாருன்னா அதுல கூட விசேஷ காரணங்கள் இருக்கு நம்ம பாக்குறோம். அப்ப அந்த 30 என்கின்ற அந்த எண்ணினுடைய பிரத்யேக சத்தியம் என்னன்னு பார்த்தா பரிபூர்ணம், பெர்ஃபெக்ஷன் இல்லைங்களா? அன்பானவர்களே, அப்ப நாம் பாக்குறோம் இங்கே சிம்சோன் தனது தோழருக்கு முன்னாடி ஒரு விடுகதை வைக்கிறார். இது ஒரு விடுகதையா போச்சு. எப்ப போச்சு அப்படின்னா, நாம் இப்போ தேவனுடைய சத்தியத்துல நாம் இன்னொரு கேமரா பக்கம் வரணும். என்னன்னா, இரண்டாம் கால சபை எந்த ஓமையின் மூலம் விளக்கப்படுதுன்னா, எந்த ஓமையா? கலைகளை பற்றிய ஓமை. மனுஷ நித்திரை பண்ணுகையில் சத்துரு வந்து பாத்தீங்களா, இரண்டாம் கால சபையில யோவானுடைய அந்திம காலம் வரும்போது, அவருடைய முடிவு காலம் வரும்போது, அப்போஸ்தல் ஜான் ரைட்டிங்ஸ் எழுதும் போது, 3 யோவான்ல ரொம்ப அழகு எழுதுற, சபைகளில் முதன்மையா இருக்க விரும்புகிற தியோதிரோப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த காலத்துல அப்போஸ்தல் ஜான் யாருங்க, அவர் ஒரு செயிண்ட், அவர் ஒரு பரிசுத்தவான், அவரையே ரிஜெக்ட் பண்றாங்களாம். எங்க ஜீசஸ் கிரைஸ்ட் கூட அன்பாயிருந்த சீசன், ஒரு தலைமுறை, ஒரு நூற்றாண்டு இடைவெளியில கடைசி சீசன், ஏற்றகால சத்தியம் அந்த சபைக்கே ஒரு சத்தியத்திற்கு அவரே தூதன். அந்த மாபெரும் வெளிச்சத்துல நடக்கிற யோவானை ஒரு சபையில குறிப்பிட்ட இடத்துல அவர்கள் நிராகரிக்கிறார்கள். பாத்தீங்களா, கலை எந்த அளவுக்கு வந்திருக்கு. அதனாலதான் அப்போஸ்தல் யோவான் சொன்னார் தன்னுடைய நிருபங்கள்ல, இப்பொழுதே அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறாங்க. நம்ம ஆண்டிகிரைஸ்ட் படத்துல பார்ப்போம் இல்லைங்களா? அன்பானவர்களே, அப்போ கலைகள் பயங்கரமா பெருகு. அப்போ உண்மை சத்தியம் விடுகதையா போச்சு. விடுகதை இவ்வளவு நேரம் வரைக்கும் அந்த விடுகதையை பார்த்தோம். என்னங்க பலவான இடத்துல இருந்து வசனம் நம்ம பார்த்து பார்க்கணும்னா, 14 வசனம், நியாயாதிபதிகள் 14:14. அப்போ இங்கே யூத ராஜசிங்கம் இயேசு கிறிஸ்துவத்திலிருந்து அந்த சத்தியம் ஜீவன் மற்றும் அழியாமைக்கு போகக்கூடிய ரட்சிப்பின் திட்டங்கள் எல்லாம் அது ஒரு விடுதலையா போச்சு, ரகசியமா போச்சு. கலைகள் அதற்கு பதிலா இரண்டாம் கால சபையில் சிமிர்னா கால சபையில் உள்ளே நுழைய ஆரம்பிக்கிறத தேவன் நமக்கு காண்கிறார். அன்பானவர்களே, அப்போ யார் மாத்திரமே இதற்குரிய விடையை அறிந்தவர்கள்னா சிம்சோன் வகுப்பார், அந்த காலத்திற்கே உரிய தேவ பிள்ளைகள். அப்போஸ்தலனாகிய யோவானுடைய ஸ்டடீஸை கேட்டு அவர் பின்னாடி வந்த அந்த பிள்ளைகள். அன்பானவர்களே, அப்போ மனுஷர் கூட நித்திரை பண்ணிட்டாங்க, அப்போஸ்தலர்களால் முன்னதாக உரிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓனாயி பீரியட் தொடங்கியாச்சு. அப்போ நாம் பார்க்கும்போது இது ஒரு விடுகதையா போச்சு. ஏற்றக்கால சத்தியம் தான், அந்த சபைக்கே ஒரு சத்தியம் தான், ஆனா அது விடுகதையா போச்சு. இப்ப விடுகதையின் பொருள் யாருக்கு தான் தெரியும்னா சிம்சோனுக்கு தான் தெரியும், மற்றும் அந்த விடுகதை அந்த சம்பவத்தை அனுமதித்த தேவன் அறிவர். இப்போ இந்த விடுகதைக்கு சிம்சோன் என்ன வைக்கிறார் அப்படின்னா ஒரு பரிசு வைக்கிறார். இந்த விடுகதையை நீங்க ரிவீல் பண்ணீங்கன்னா, வெளிப்படுத்தினீங்கன்னா என்ன கிடைக்கும் சொல்லிட்டாரு. வசனம் 12 வாசிங்க. பாத்தீங்களா, சிம்சோன் ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார், ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அன்பானவர்களே, இந்த மாதிரி ஒரு காலகட்டம் மூன்றாம் கால சபை. மூன்றாம் கால சபை நம்ம பார்க்கும்போது பெருக்கமோ கொடுக்கப்பட்ட காலம் நம்ம பார்த்தோம்னா கிபி 313 இருந்து கிபி 1157 வரைக்கும் கொடுக்கப்பட்ட தூதன் சபை சரித்திரத்தில் நம்ம கிளியர் ஹிஸ்டரி சபை சரித்திரத்தின் சத்தியங்களையும் நம்ம ஸ்டடி பண்ணிருப்போம். மீண்டும் நம்ம ஜஸ்ட் நினைவு கொண்டு வரலாம். கொடுக்கப்பட்ட தூதன் ஏரியஸ் இல்லைங்களா, வெளிப்படத்தில் சொல்லப்பட்ட அந்திப்பா. அன்பானவர்களே, அப்போ இந்த காலத்துல இந்த விடுகதையை விடுவிக்கும் நிகழ்ச்சி தேவன் அனுமதிக்கிறார். அப்ப இது யாருக்கு தெரியாம இருக்கு அப்படின்னா மற்றவங்க யாருக்கும் தெரியாம இருக்கு, அந்திப்பா அதாவது ஏரியஸ் மற்றும் அவரோடு இருக்கிறவங்க ஒரு சிறு கூட்ட மக்கள் ஆயிட்டாங்க. அந்த உண்மையை சத்தியத்திற்காக ஒரு சிறு கூட்டமா மூன்றாம் கால சபையில அவங்க போராடி இருக்காங்க. அதையெல்லாம் நாம் சபை சரித்திரம் பாடத்துல டீடைல் ஸ்டடியா பார்த்திருப்போம். அதற்குள்ள நம்ம அதிகமா போக வேண்டியது இல்லை அன்பானவர்களே, அதை நாம் ஞாபகப்படுத்திக்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் ரட்சிப்பின் திட்டம், அழியாமைக்குரிய திட்டம் மற்றும் நித்திய ஜீவனுக்குரிய திட்டம், இரண்டு விதமான ரட்சிப்புகள். கர்த்தர் இயேசு தேவனுடைய குமாரன், பிதாவாகி தேவன், ஒருவரே தேவன் என்கின்ற மாபெரும் சத்தியம், அது ஒரு விடுகதை போல ஆச்சுங்களாம். அப்போ இந்த விடுகதைக்கு பரிசு என்ன கொடுக்கிறார் சிம்சோன்னா, நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறோம், 30 துப்பட்டி. துப்பட்டின்னா அது இப்ப எல்லாம் யாரும் பயன்படுத்துறது இல்லை இல்லைங்களா, என்ன சொல்லலாங்க, பெட்ஷீட், அப்புறம் மாற்று வஸ்திரம், அதுவும் ட்ரெஸ் தான். சில டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா சால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது மேலே போடுற குளிருக்கணியும் மாடை. அன்பானவர்களே, அப்போ இந்த ட்ரெஸ் பத்தி இங்க சிம்சோன் பேசுறாருன்னா அதுல கூட ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. என்ன அப்படின்னா இது குளிருக்கணியும் மாடைகள்லாம், குளிர் குளிர் தேவனுடைய சத்தியத்துல எப்பவும் எதை குறிக்குதுன்னா நீங்கள் ஆவியில அதற்கு ஆப்போசிட்ட குளிர் அப்படின்னா என்ன குறைச்சல், விசுவாச குறைச்சல், அது நிமித்தமா ஆவியில குறைச்சு போறது. அப்ப புத்தியுள்ள கன்னிகை ஆவியை சம்பாதித்துக் கொண்டே இருக்கணும், ஆவியில அனலா இருக்கணும், ஜீலா இருக்கணும், பக்தி வைராக்கியமா இருக்கணும். அன்பானவர்களே, அந்த வகையில் இல்லாம யாரெல்லாம் பின்தங்கி போறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இங்க சிம்சோன் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அந்த மாதிரி மூன்றாம் கால சபையில் ஏரிஸ் மூலமா ஒரு அழைப்பு கொடுக்கப்படுது. இந்த விடுகதை நீங்க புரிஞ்சுக்குங்க, ஏற்ற கால சத்தியம் அதுதான். அன்பானவர்களே, அதை பெற்றுக்கொண்டவங்களுக்கு அன்றைக்கே ஆவியில் அனல் கிடைச்சது. சிம்சோன் அதற்குரிய ஏற்பாட்ட நிழலான பாடத்தில் பண்றார். அன்பானவர்களே, இங்க நாம் பார்க்கும்போது நிழலான பாடத்துல இவர்களால் கண்டுபிடிக்க முடியல, அந்த தோழர் வகுப்பினருக்கு கண்டே பிடிக்க முடியல. அப்போ இவங்க போய் சிம்சோனுடைய ஒய்ஃபை போய் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா மிரட்டி அச்சுறுத்தி அவங்க அந்த விடையை வாங்குறாங்க. எத்தனாவது நாள்ல அப்படின்னா வசனம் 15 வாசிங்க. அப்ப பாருங்க இங்க காலம் ஏழாம் நாள் பத்தி சொல்றது, ஏழாம் நாள் இது ஒரு விசேஷத்து ஒரு அடையாளம். ஏழாம் நாள் ஆவிக்குறி பிரகாரமா எந்த காலம், எந்த காலம் தான் நாம் வாழும் காலமே. அன்பானவர்களே, அப்ப இந்த காலத்திற்கே உரிய ஏற்றகால சத்தியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த விடுகதை இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட வகுப்பினருக்கு வெளிப்படுத்தப்பட போகுது. அதன் மூலமா அவங்க உற்சாகப்படுத்த போறாங்க. யார் அந்த வகுப்பினர்னா 30 என்கின்ற அந்த எண்ணால் அடையாளப்படுத்தப்படுறாங்க. யாருன்னா இஸ்ரேலுடைய முற்பிதாக்கள் உயிர் தெளிந்து வரப்போறாங்க. பரிபூர்ண சுபாவத்தில் அவங்க வரப்போறாங்க. அவர்களுக்கு விசேஷ சத்தியங்கள் அவருடைய மேன்மையான உயிர் தெளிதலிலே கொடுக்கப்பட போகுது. அதன் நிமித்தமா அவங்களுக்கு வஸ்திரங்கள் மற்றும் அவர்களுக்குரிய சால்வைகள் எல்லாம் கொடுக்கப்பட போகுது. அவர்கள் தான் அந்த இறுதி யுத்தத்துல, அதெல்லாம் மிக முக்கியமான ப்ராபசி, தீர்க்க தரிசனங்களை நம்ம பார்த்திருப்போம் அல்லது பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, அந்த இஸ்ரேலுடைய முற்பிதாக்களுக்கு டைரக்ஷன் யார் கொடுக்கறாங்கன்னா சிம்சோன் வகுப்பார். யாருன்னா சபை வகுப்பார். அப்ப சிம்சோன் அங்க என்ன கொடுக்கறாருன்னா 30 மாற்று வஸ்திரங்களை 7ஆம் நாள்ல இவங்களுக்கு கொடுக்கணும். யாருக்கு? தோழர் வகுப்பினர். தோழர் வகுப்பினர் அங்க குறிப்பிடப்படுறாங்க, இஸ்ரேலுடைய முற்பிதாக்கள். அந்த இறுதி யுத்தம், அர்மகதோன் யுத்தத்தின் முடிவுல அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆவிக்குரிய பிரகாரமா நிறைவேற வேண்டியது இருக்கு. இதற்கும் தேவன் ஒரு தொலைதூர நிழல் அடையாளத்தை கொடுக்கிறார். அப்ப சிம்சோன் வாழ்ந்த காலம் இப்போ சபை வாழ்ந்துட்டு இருக்கிற காலம. 3ஆம் கால சபைக்கே ஒரு சத்தியம் கொடுத்ததுக்கு அப்புறம் தேவனுடைய ஆவிக்குரிய கேமராவை எங்க திருப்பிட்டாரு? 7ஆம் கால சபையில நடக்கிற ஒரு நிகழ்ச்சி, அதுல சம்பந்தப்பட்டிருக்கிற முற்பிதாக்கள், அதுல சிம்சோன் வகுப்பார் கொடுக்கக்கூடிய உடைகள் பாத்தீங்களா அன்பானவர்களே. அப்ப நம்ம மீண்டும் நாம் கடந்து வரலாம் வந்த இடத்துக்கு. என்னன்னா 3ஆம் கால சபைக்கே உரிய சத்தியம் பற்றி ஓமை பாஷையில தேவன் விளக்கும் போது என்ன ஓமையை பயன்படுத்துறாரு? கடுகு விதை. கடுகு விதைனாலே விதை போட்டா என்னவாதான் வளரணும். அதனால அதுக்கு என்ன வளர்ச்சின்னு நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கோம். அது மரமா வளருது. அந்த வளர்ச்சி என்ன வளர்ச்சி? வளரக்கூடாத வளர்ச்சி, அல்லது ஒரு அநியாய வளர்ச்சி கூட சொல்லலாம் இல்லைங்களா. அப்ப என்னதான் வளர்ந்துருக்குதுன்னா ஒட்டு மொத்தமா கள்ள உபதேசம், கலை விடுகதையா போச்சு. உண்மை சத்தியம் 3ஆம் கால சபையில ஏரியஸ் பிரியில ஏரியஸ் கூட இருந்தவங்களை தவிர மற்றவங்களுக்கு எல்லாம் விடுகதையா தான் போச்சு. அதனால அவங்க ரட்சிப்பை பெற முடியல அன்பானவர்களே. அப்ப இந்த காட்சியை கூட தேவன் நமக்கு காண்பிக்கிறார் அன்பானவர்களே. அதற்கு தேவன் என்ன ஒரு ஏற்பாடு வச்சிருக்காரு அப்படின்னா, இந்த சிம்சோன் வகுப்பாருக்கு மட்டும்தான் அந்த விடுகதை மற்றும் விடுகதையின் பொருள். அவர் மனைவி அவரோட க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய வகுப்பாருக்கு தான் அந்த ஒரு விடை, அதாவது தேவனுடைய ஏற்றகால சத்தியம் கிடைக்க போகுது. அப்ப இதெல்லாம் தேவன் அங்க தெளிவாக்குறார். அடுத்ததாக நாம் கடந்து செல்ல வேண்டிய ஒரு காரியம், சிம்சோனுடைய வாழ்க்கையில விசேஷித்த ஒரு நிகழ்ச்சி என்ன காமிக்கிறார்னா, இங்கே சிம்சோன் அந்த விடுகதை தன்னுடைய மனைவியை அவங்க மிரட்டி வாங்கினதுனால இவர் கோபம் அடைந்து இவர் போய் வேற ஊர்ல இருக்கக்கூடிய 30 பேரை கொன்று அந்த உடைகளை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டார். அதனால இங்க சிம்சோனுக்கு என்ன வந்துருச்சுன்னா, வரக்கூடாதது வந்துருச்சு. என்ன வந்துருச்சுன்னா கோபம், ரொம்ப பயங்கர கோபம். அப்போ வசனம் 19ஆம் வசனத்துல கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். கடைசி வார்த்தைகள் அன்பானவர்களே. அதனால என்ன வருது அப்படின்னா, சிம்சோனுக்கு நியமிக்கப்பட்ட அந்த பெண் வேறொருவருக்கு கொடுக்கப்பட்டாங்க. அப்ப இந்த ஒரு காரியம் சிம்சோனுக்கு மேலும் எதை அதிகரிப்பு செஞ்சிருக்குங்க? தன்னுடைய கோபத்தை. அப்போ நாம் சிம்சோனுடைய வாழ்க்கையை சபைக்கு ஒப்பிட்டு தேவன் இங்க காமிச்சிட்டே வர்றார். அப்போ இது எந்த கால சபை அப்படிங்கும் போது 4ஆம் கால சபை. 4ஆம் சபை அப்படின்னு நாம் பார்க்கும்போது தியாத்திரா காலம் 1157 முதல் 1367 கொடுக்கப்பட்ட தூதன் நமக்கு தெரியும், திருச்சபை சரித்திரத்துல பீட்டர் வால்டோ. அன்பானவர்களே, அந்த கால சபையில நடந்த நிகழ்ச்சியை சிம்சோனுடைய வாழ்க்கையில தேவன் அடையாளப்படுத்துறார். சிம்சோன் என்ன செய்ய தொடங்குறார் கவனிக்கலாம். சிம்சோன் நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் வசனம் 3 நீங்க 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அன்பானவர்களே, வசனம் கண்ணி பண்ணிருச்சு சார். 6ஆம் வசனம். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை வந்து சிம்சோனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்லாம், ஒரு பெரிய திருப்பு முனையை உருவாக்குன ஒரு நிகழ்ச்சி. இங்க சிம்சோனுடைய கேரக்டர்ல என்ன நம்ம கவனிக்கலாம்னா, அவருடைய ஞானம், அவருடைய புத்தி கூர்மை. என்ன பண்றாருன்னா, அவருக்கு மோசம் செய்தவர்கள் யாரு? பெலிஸ்தியர்கள். அவர்களை அழிக்கணும். அதனால சிம்சோன் என்ன பண்றாருன்னா, நேரடியா போய் அழிக்கல, அதற்கு பதிலா இவர் ஒரு யுக்தி, ஒரு டாக்டிக்ஸ் பண்றார். அதுதான் ரொம்ப பயங்கரமான டாக்டிக்ஸ். என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு? நரி. எத்தனை நரிங்க? ஏங்க இது வாசிக்கிறதுக்கு வேணா சுலபமா இருக்கு. ஒரு நரி நம்மளால பிடிக்க முடியுங்களா? சாதாரண நரி இல்லைங்க, பயங்கரமான நரியா தான் இருக்கும் அந்த காலத்து நரி. இப்ப நம்ம பாக்குற ஜூ நரி எல்லாம் இல்ல. அப்ப பாருங்க, அந்த நரிகளை கரெக்டா பிடிக்கணும். பிடிக்கிறதோட மாத்திரம் இல்ல, அந்த நரிகளை என்ன பண்ணணுங்க, வாளோட வால் கட்டணும். கட்டு யாருடைய கட்டுங்க? சிம்சோன் கட்டு. கட்டு எப்படி இருக்குங்க? அந்த கட்டு கூட இப்ப எதையும் சேர்ந்து வைக்கணும், தீப்பந்தம் வைக்கணும். தீப்பந்தம் வைக்கிறதோட மாத்திரம் இல்ல, சிம்சனுடைய டார்கெட் யார் மேலனா பெலிசருடைய வெள்ளாமை. அப்போ இந்த நரிகளை எல்லாம் எந்த டைரக்ஷன்ல திருப்பி கரெக்டா நிக்க வைக்கணுங்க. பாத்தீங்களா, அதுக்கு என்னன்னா ஒரு வார் ஸ்ட்ராட்டஜி மாதிரி, ஒரு போர் யுக்தி மாதிரி சிம்சோன் அங்க பிளான் பண்றாரு. அப்போ சிம்சோன் பிளான் மார்வலஸ் பிளான் அப்படிங்கிற பயங்கரமான பிளான்ங்களா? இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நவநாகரீக காலம், சயின்டிபிக்கா சொல்றேன் அப்படின்னா, 150 நரி இட் இஸ் ஈக்வல் டு 150 புல்டோசர்ஸ். எத்தனைங்க? ஏன்னா ஏன் இந்த விளக்கம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா, நிறைய இந்த சிம்சோன் சூஸ் பண்றது. ஏங்க சூஸ் பண்ணதான் சூஸ் பண்ண, வேற அனிமல் கிடைக்கலையா அவருக்கு? நரிய ஏன் சூஸ் பண்ணணும்னா, நரியுடைய சுபாவம்ங்களாம். நரியுடைய சுபாவம் பத்தி ரொம்ப அழகா உன்னத பாட்டு 2:15 ஸ்டடிஸ் எல்லாம் நம்ம பாத்துருக்கிறோம் இல்லைங்களா? அது கண்டிப்பா கெடுக்கும். எதை கெடுக்கும்? திராட்சை தோட்டத்தை. அந்த திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கு. அப்போ நரியினுடைய சுபாவம் நம்ம பாக்குறோம். குழி நரி, விதவிதமான நரிகள் இருக்கு. அப்போ சிம்சோன் அந்த நரியினுடைய சுபாவம் தெரிஞ்சிருக்காரு. நரியினுடைய ஃபர்ஸ்ட் சுபாவம் என்னன்னா, அதனுடைய டெண்டன்சி என்னன்னா, சுதந்திர மனப்பான்மையுடைய இருக்கு. அந்த ஒரு நரியை நீங்க புடிச்சு உட்காரலாம் வைக்க முடியாது, அது விரும்பினபடிதான் இருக்குங்களாம். அதனுடைய சுபாவத்தை அடக்க முடியாது, அது முழுவதும் சுதந்திரமான மனப்பான்மையுடையது. அதுதான் அதனுடைய சுபாவம். ரெண்டாவது என்னன்னா, அப்படிப்பட்ட சுபாவம் இருக்கிற அந்த அனிமலை பிடிச்சு இன்னொரு நரியோட வாளோட வால் சேர்த்து கட்டுனா, அது மைண்ட்ல அடுத்தது செகண்ட் உதிக்கிறது என்ன என்னவா இருக்குன்னு, உடனே அது பிச்சுக்கிட்டு அது இந்த டைரக்ஷன்ல இது இழுக்கும், இன்னொரு டைரக்ஷன்ல இந்த நரி இழுக்கும். ஆக மொத்தம் ரெண்டு ரோல் ஆகி எங்க போகணுங்க, முன்னாடி போகணும். அப்ப புல்டோசர் வீல் உருள்ற மாதிரி. அன்பானவர்களே, அப்போ எந்த நரி பலமா இருக்கும் அந்த நரி இந்த நரி இழுத்துட்டு போகும். அது சக்தி இருக்கிற வரைக்கும் இந்த நரி இழுக்கும். அந்த சக்தி அது முடிச்சோன்னா எந்த நரி இழுக்குங்க? பாத்தீங்களா, டாக்டிக்ஸ் பாத்தீங்களா? சாதாரண டாக்டிக்ஸ் இல்லைங்க. வசனங்கள்ல வாசிச்சிடறோம், நரி பிடிச்சாரு, கட்டினாரு, பந்த வச்சாரு, ஓட விட்டாரு. எப்படி ஓடி இருக்கும், என்ன நடந்திருக்கும்? தேவன் அப்படியே சிந்திக்க சொல்றாரு நம்மளே. அன்பானவர்களே, பண்ணனது யார்? சாம்சன். அப்ப இவருக்கு தேவன் ஞானம் கொடுத்திருக்கார், விசேஷ டெக்னாலஜி உருவாக்கி இருக்கிறாங்க பாத்தீங்களா. அன்பானவர்களே, இப்ப என்ன பர்பஸ்னா, வெளிஸ்தரின் வெள்ளாண்மை, வெள்ளாண்மை அழிக்கணும். வெள்ளாண்மையே அழிக்கணும். இப்ப கூட உலகத்துல, நான் சொல்றது உலகத்துல, உலகத்துல பாத்தீங்கன்னா சில சண்டைகள் எல்லாம் வரும்போது, நீ என்ன எதில் அடிச்சுட்டேன் பாங்க அப்படின்னா இன்னும் கோபம் இருங்க உங்களுக்கு. எதுல வேணாலும் நீ பண்ணிருக்கலாம்ப்பா, இப்படி செஞ்சிட கூடாது சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ வெளிஸ்தருடைய ஜீவனுக்குரியதின் மேல கை வைக்கிறது. அன்பானவர்களே, பெலிஸ்தர் யார்? ஆவிக்குரிய பிரகாரமா பார்த்தா அவர்கள் சாத்தானையும் அவனுடைய அமைப்புகளையும் அடையாளப்படுத்துறாங்க. இந்த பீரியட் ஆஃப் பெர்கமும், அந்த பீரியட்ல நம்ம பார்க்கும்போது, மற்றும் தியாத்திரா பீரியட்ல நம்ம பார்க்கும்போதும், நம்ம பார்க்கும்போது விசேஷமா இங்கே கள்ள சபை, அந்தி கிறிஸ்த அமைப்பு உருவான நேரம், உருவாகி வளர்ந்தாச்சு. ஆன்டி கிரைஸ்ட் பேப்பல் சிஸ்டம் வளர்ந்துருக்கிற நேரம். அவங்க வெள்ளாண்மை தான் பிரம்மாண்டமா வளர்ந்து நிற்குது. இப்போ தேவன் உபயோகப்படுத்துறார். சிம்சோன் நிழலான படத்துல காமிக்கிறாங்க. சிம்சோன் என்ன பிடிக்க தொடங்கிட்டாருன்னா, என்ன பிடிச்சிட்டாருன்னா, நரி. பிடிச்சவர் டார்ச்சை சேர்த்து வச்சு கட்டுறாரு, விட்டாரு, டார்கெட்டே மிஸ் ஆகலைங்க. என்ன நோக்கத்துக்கு சிம்சோன் அனுப்பிச்சாரோ அந்த நோக்கத்தை 100% நிறைவேற்றிட்டு நரிகள் அவங்க வேலையை பார்க்க போயிடுச்சு. நரி மீண்டும் சிம்சோனோட திரும்பி வந்துச்சா? கண்டிப்பா வந்திருக்காரு. ஏன்னா ஒரு தடவை சிக்கி என்ன பண்ணிட்டாரு சிம்சோன் இல்லைங்களா? அன்பானவர்களே, நாம் ஆவிக்குறி பிரகாரமா தேவன் நம்மை பொருத்தி பார்க்க சொல்றாரு. என்ன அப்படின்னா, சிம்சோன் எண்ணிக்கை கூட சூஸ் பண்றாரு, 300 நரி. இந்த 300ங்கிறது கூட அருமையான நியூமெரிக்கல் வேல்யூ. இதுக்கு முன்னாடியே நியாயாதிபதி இதை செஞ்சிருக்கிறார். எந்த நியாயாதிபதி? கிதியோன். அவரு கூட நேரடியாக யுத்தத்துக்கு போகல, அங்க கூட 30 தீவட்டிகள். அப்ப அதற்குரிய விளக்கம் எல்லாம் பாக்குறோம், யுத்தத்துல ஜெயம் கிடைக்கிறத பாக்குறோம். இங்க சிம்சோனுக்கும் இந்த 300ங்கிற எண்ல அங்க கிடைக்குது, ஜோடி சேதன 150. அன்பானவர்களே, அப்ப நாம் இங்க பார்க்கும்போது, பீட்டர் வால்டோ பீரியட்ல, இந்த 4 சபைக்கே உரிய காலத்துல, தியாத்திரா காலத்துல என்ன செஞ்சிருக்காங்கன்னா, பெலிஸ்தரின் வெள்ளாமை போன்ற இங்க அந்தி கிறிஸ்து அமைப்பினுடைய கள்ள உபதேசங்கள் மீது அவங்க அதை தான் சாப்பிட்டு இருந்தாங்க. அதுதான் அவங்களுக்கு உணவு. அதன் மூலமா தான் அவங்க நின்றுட்டு இருந்தாங்க கிறிஸ்துவ மண்டலத்தை ஸ்தாபிச்சு. அப்ப தேவன் பார்க்கிறார், முழுவதும் சுயாதீனம் உள்ள வல்லமை மிக்க, யாராலும் கட்டுப்படுத்த முடியாத தன்னுடைய வார்த்தைகளை, வேதாகம சத்தியங்களை இந்த தூதன் பீட்டர் வால்டோவை தேவன் பயன்படுத்தி முதல் முறையாக லத்தீன் மொழியிலேயே மறைத்து வைக்கப்பட்டிருந்த வேதத்தை எந்த மொழிக்கு மாத்தினார்? பிரான்ஸ், பிரெஞ்சு மொழி. அப்போ நாகரிகத்தின் உச்சத்துல பிரான்ஸ் மொழி இருந்தது. காட்டு தீ மாதிரி பரவிச்சு தேவனுடைய சத்தியங்கள், தேவனுடைய சத்தியங்கள் மூலமா அநேகர் வெளிச்சத்துக்கு வர்றாங்க. அந்த காலத்திற்கே உரிய வெளிச்சத்துக்கு வர்றாங்க. அந்த வெளிச்சரின் வெள்ளாண்மை மிகப்பெரிய அளவில் அளிக்கப்படுது. அதனால எதிரிகள் இங்க ஆவிக்குரிய பிரகாரமா சாத்தானையும் அவனுடைய அமைப்புகளையும் குறிக்குது. மிகப்பெரிய ஒரு அழிவுக்குள்ள போயிட்டாங்க, பெரிய அடி அந்த காலத்தில். அதை குறித்து இன்னும் நம்ம விளக்கம் பார்க்கணும்னா சபை சரித்திரத்துக்கு தான் நம்ம போனோம். அதற்குரிய ஓமை, தேவனுடைய கேமரா பக்கம் இன்னொரு பக்கம் போனா என்ன கேமரா வருதுன்னு, அந்த நான்காவது ஓமை புளித்தமா ஓமை, ஒரு ஸ்திரீ அது குறிக்குது அந்திகிறிஸ்து அமைப்பு. மூன்று படி மாவு குறிக்குது அன்பு, நம்பிக்கை, விசுவாசம். அன்பானவர்களே, அதுல தேவன் என்ன கொடுக்கிறாருன்னா, தூய்மையான உபதேசம் ஏற்கனவே வச்சிருந்தார். ஆனா அந்த ஸ்திரீ அந்த மாவை தீட்டுப்படுத்தி புளிக்க வச்சு கள்ள உபதேசங்களை நிரப்பும் போது அதற்கு தேவன் அவருடைய மகத்தான சத்தியங்களை அனுப்பி தீர்வு காண வைக்கிறார். அதற்குரிய ஏற்பாடு தொடங்குது. அன்பானவர்களை, இதெல்லாம் இந்த சிம்சனுடைய வாழ்க்கையில தேவன் அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். அன்பானவர்களே, இது ஒரு புதிய சிருஷ்டிக்கு ஒரு விசேஷ ஒரு காரியங்கள். என்னன்னா, ஒவ்வொரு புதிய சிருஷ்டிக்கும் தேவன் என்ன கொடுத்திருக்காருன்னா, சுயாதீனம் கொடுத்திருக்கார். இந்த சுயாதீனத்தை நாம் எதற்காக பயன்படுத்தணும்னா, சிம்சோனை போல பயன்படுத்தணுங்களாம். தேவன் அந்த சிம்சோனை கொண்டு நரி எல்லாம் பிடிக்க வச்சார். அப்போ ஒவ்வொரு புதிய சிருஷ்டிக்கும் நரி எதுங்க? வேதாகமம், வேதாகமத்தின் சத்தியங்கள். இந்த சத்தியங்கள் சுதந்திரம் மிக்கவை, யாராலும் கட்டுப்படுத்த முடியாதவைகள். இந்த மாபெரும் சத்தியங்கள் அதற்கு தேவன் கொடுக்கிறார் பவர், வல்லமை கொடுக்கிறார். ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, யோசனையை வகையறுக்கத்தக்கது, வசனத்திற்கான தன்மைகளை சொல்றார் தேவன். மாபெரும் சத்தியங்களுக்கான விசேஷத்தவைகளை சொல்றார். அந்த சத்தியத்தினாலே உங்களை பரிசுத்தமாக்குறேன். அப்ப இந்த சத்தியங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. எதிரிகளுடைய வெள்ளாண்மை எல்லாம் அழிச்சுட்டு வந்து நிற்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதனாலதான் சொல்றார் ஏசாயாவில், நான் வசனத்தை அனுப்புறேன் அது என் காரியம் ஆகும்படி, இல்லைங்களா, வாய்த்துட்டு என்னிடத்துல திரும்பி வருங்கிறார். முன்மாறிக்கும் பின்மாறிக்கும் ஒப்பிட்டு பேசுறத நம்ம பாக்குறோம் கர்த்தருடைய வசனம். அன்பானவர்களே, ஒவ்வொரு புதிய சிருஷ்டியின் கையிலும் ஒரு தீ பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கு. எதற்காக? மிக முக்கியமான கேள்வி. எதற்காகன்னா, எதிரிகளுடைய வெள்ளாண்மை அழிக்கிறதுக்காக தான். அப்படின்னா எதிரி யாருன்னா, நம்முடைய பிரதான எதிரி, பிரைம், நம்முடைய பிரதான எதிரி யாருனா, எதிராளியாகிய சாத்தான். அந்த சாத்தானுக்கு நாம் எப்படி நிக்கணும்? எதிர்த்து நிக்கணும். யார போல? நிழல்ல சாம்சன போல. அன்பானவர்களே, அப்ப சிம்சோன் நிக்கிறாருன்னா, த ஒன்லி ஒன் மேன், அவர் தனிப்பட்ட ஒருத்தர். ஒட்டுமொத்த பெலிஸ்தீர் வெள்ளாண்மை அவரை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு அதிகம்? அது போல ஒவ்வொரு புதிய சிருஷ்டி முன்னாடி உலகத்துல குவிஞ்சிருக்கக்கூடிய கள்ள உபதேசங்கள் எப்படி இருக்குதுன்னா, மிகவும் அதிகமா இருக்குது. அப்போ ஒவ்வொரு புதிய சிருஷ்டியும் கவலையே படக்கூடாது. நம்மோட தேவன் இருக்கிறாரு, நம்ம கூடவே ஆவிக்குரிய வெளிச்சங்களை அனுப்பிச்சிருக்கிறாரு. எதற்காகன்னா, எதிரிகளின் வெள்ளாண்மையை அழிக்கிறதுக்காகத்தான். அதனால ஓயாமல் நாம் திட்டமிடணுங்களாம். வித்தவுட் எனி ரெஸ்ட் நாம் சிம்சோனை போல நிக்கணும். ஸ்டாண்ட் அலோன் இன் த பேட்டில் ஃபீல்ட் அப்படிங்கிற யுத்த களத்துல நின்றுட்டு இருக்கிறோம். எதிரியுடைய வெள்ளாண்மையை அழித்தே ஆக வேண்டும். தேவன் அதுதான் நமக்கு இந்த புதிய சிருஷ்டியில நமக்கு டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்கு. அப்போ இந்த சிம்சோன் அதற்கு என்னென்ன மாதிரி அவருடைய லைஃப்ல ரிஸ்க் எடுத்திருப்பார். நரிகளை பிடிச்சிருக்கிறது பிடிக்கணும்னா சாதாரண விஷயங்களா? அப்படின்னா வேத வாக்கியங்களை கற்றுக்கொள்றது சாதாரண விஷயமா இல்லைங்களா? நோயிங் த நாலேஜ் ஆஃப் ட்ரூத், சத்தியத்தை அறிகிற அறிவு, அது வரணும்னா தேவனிடத்துல பரிசுத்தாவியை சம்பாதிக்கணும். புத்தியுள்ள கன்னிகைகள் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவியை சம்பாதிப்பது அத்தியாவசிய தேவை. த பிரைம் ஒர்க், முதன்மையான வேலை. அப்ப பரிசுத்தாவியை சம்பாதிக்கும் வேலையில ஒவ்வொரு புதிய சிருஷ்டியும் தீவிரமாக ஈடுபட வேண்டும். ஞானஸ்தானம் ஏற்கனவே எடுத்தவர்கள் நாமும் இன்றைக்கு எடுத்தவர்களும் என்ன செய்யணும்னா, பரிசுத்தாவியை சம்பாதிப்பதில் முழு கவனம் செலுத்தப்பட வேண்டும். த ஃபுல் அட்டென்ஷன் கெய்னிங் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியை சம்பாதிப்பதில். இந்த சத்திய ஆவியின் மூலமாகத்தான் சத்தியங்களை தியானிக்க முடியும். அருமையான நிழல் ஆசிரியப்பு கூடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியன் சமூகத்து அப்பத்தில் இருக்கக்கூடிய உணவை சாப்பிடணும்னா எந்த வெளிச்சத்தின் மூலமா தான் சாப்பிட முடியும் இல்லைங்களா? பரிசுத்த ஆவியின் மூலமாகத்தான் அந்த உணவை உட்கொள்ள முடியும். அதே போல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியங்களை, ஏற்ற காலத்திற்கே உரிய உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டுமானால் பரிசுத்த ஆவியை சம்பாதிப்பது மிகவும் அவசியம். அதனாலதான் சொல்றார், பரிசுத்த ஆவியை உங்கள் பிதா உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இட் இஸ் வெரி மோர் ஷியூர் அப்படிங்கிற மிக அதிக உறுதியோடு தேவன் பேசுற, கன்ஃபார்ம் பண்ணி பேசுற, கன்ஃபார்மிட்டி கொடுக்கிற தேவன் கொடுத்துருவார் பரிசுத்தாவி. அப்ப நம்ம சம்பாதிக்க பழகணும், சம்பாதிக்க தொடங்கணும், அதை வைராக்கியமா வைக்கணும் அன்பானவர்களே. அப்பொழுதுதான் வெள்ளாண்மையை அழிக்க முடியும். இல்லாவிட்டால் பெலிஸ்தரின் வெள்ளாண்மை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல்டு இருக்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு ஃபீல்டு. அந்த ஃபீல்டுல எதிரிகளுடைய வெள்ளாண்மை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அன்பானவர்களே. அதை அழிப்பதற்கு தேவன் ஒவ்வொரு புதிய சிருஷ்டிக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், முழு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார், முழு சுயாதனம் கொடுத்திருக்கிறார். அதை நன்மைக்காக தேவனுக்கு அடிமைகளாகும் நோக்கத்திற்காக பயன்படுத்தணும், அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. அப்ப பாருங்க, சிம்சோன் சரியான டைரக்ஷன்ல வச்சுதான் அனுப்பிச்சிருப்பார். அதே போல நமக்கு டைரக்ஷன் ஆவிக்குறி பிரகாரமா எந்த திசையிலிருந்து தான் டைரக்ஷன் வரணுங்க? வடக்கு இல்லைங்களா? வடதிசை யாருடைய திசை? பிதாவாகி தேவனுடைய திசை. அங்கிருந்து டைரக்ஷன் வரணும். அந்த டைரக்ஷன் தேவன் பிதாவாகி தேவன் யார் மூலமா கொடுத்திருக்கிறார்? கர்த்தர் இயேசு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து யார் மூலமா கொடுத்திருக்கிறார்? மிக விசேஷமா அவருடைய சத்தியாவி. சத்தியாவியை யார் மூலமா கொடுத்திருக்கிறார்? ஏற்ற காலத்திற்கே உரிய தூதர்கள். ஏற்ற காலத்திற்கே உரிய தூதர்கள் என்று சொல்லும் போது நம்முடைய காலத்தின் சபை லவோதிக்கேயா, நம்முடைய லவோதிக்கேயா சபையின் தூதன் பெயர் பிரதர் ரசல் அன்பானவர்களே. அதனாலதான் ஒரு முக்கியமான இதுல சொல்லும் போது மற்ற மூத்த சோதரர்கள் சொன்னாங்க, We are not ரசலிஸ்ட். நாங்க ரசலை பின்பற்றவர்கள் அல்ல. ஏனென்றால் நாங்க தேவ ஆவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, தேவ ஆவியை நாங்க பின்பற்றுறோம், அது அவருக்குள்ள இருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு அருமையான விளக்கம் கொடுக்குறாங்க. தேவ ஆவி அவருக்குள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தேவ ஆவியின் மூலமாகத்தான் இந்த சபை வழிநடத்தப்படணும் அன்பானவர்களே. இந்த பிரைம் ஒர்க் தூதன் மூலமா கொடுக்கப்படுது. இப்படிதான் ஒவ்வொரு சபைக்கும் தேவன் திட்டமிட்டு வச்சிருக்கிறார். அப்ப நமக்குரிய ரூட் சேனல் தேவன் கொடுத்துட்டா நம்ம அந்த பவுண்டேஷன் மேல நிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். அதன் மூலமா தான் அந்த வெள்ளாண்மையை அழிக்க முடியும். அதனாலதான் ஒவ்வொரு பேசிக் சப்ஜெக்ட்லயும் இந்த கள்ள உபதேசம் என்கின்ற பெலிஸ்தரின் வெள்ளாண்மையை அழிக்க இந்த ஏழாம் தூதனின் அக்னி ஆஸ்திரங்கள் தான் தேவன் வச்சிருக்கிறார். நரகம், திரித்துவம் பார்க்கலாம், ஆத்மா, இன்னும் அநேக சத்தியங்கள் இல்லைங்களா அன்பானவர்களே. அப்ப ஒவ்வொரு புதிய சிருஷ்டியும் இவைகளை கவனமாய் கையாள வேண்டும், கருத்தாய் பிரயோகிக்க வேண்டும். மிகச்சரியான டைரக்ஷனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம ராங் டைரக்ஷன்ல திருப்பி வச்சிடக்கூடாது அன்பானவர்களே. எதிரிகள் தான் நம்ம டார்கெட் அன்பானவர்களே. அப்ப இவைகளை எல்லாம் தீவிரமாக ஒரு புதிய சிருஷ்டியின் வாழ்க்கைக்கு தேவன் அற்புதமான சத்தியங்களாக கொடுக்கிறார். அப்போ சிம்சோன் இந்த வேலையை பண்ணதுனால பெலிஸ்தர்களுடைய முழு கோபம் யார் மேல வந்துருச்சுங்க? சிம்சோன் மேல. அதே போல சாத்தானின் கள்ள அமைப்புகள் அவருடைய உபதேசங்கள் மீது உண்மை சபை மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்கும் வேலையில அவருடைய ஒட்டுமொத்த கோபமும் யார் மேல திரும்புங்க? யார் மேல திரும்பணும்? உண்மை சபை மேல இல்லைங்களா? அப்படி திரும்பும் போது தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய வளவரா இருக்கிறார். ஆனா ஒரு விசித்திரமான நிகழ்ச்சி சாம்சன் லைஃப்ல நடந்துச்சு. இவர் இந்த பெலிஸ்தரின் வெள்ளாமை அழிச்சிட்டாருன்னு ஒட்டுமொத்த பெலிஸ்தர்களும் இவரை பிடிச்சிட்டு போறதுக்கு வர்றாங்க. உடனடியா பெலிஸ்தர்களுக்கு உதவி செஞ்சது யாருங்க? சிம்சோனுடைய சொந்த ஜனங்கள். அதுல வசனம் நிறைய இருக்கு, வாட்ச டைம் ஆயிடும், நான் சுருக்கமா சொல்லிடுறேன். சிம்சோனை பிடிச்சு கொடுக்கறது யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தான் அன்பானவர்களே. யாருக்காக இவர் போரிட்டாரோ, யாருக்காக நியாயாதிபதியா நிக்கிறாரோ அந்த ஜனங்கள் தான் சிம்சோனை போய் என்ன பண்றாங்க, பிடிச்சு எதிரிகளுடைய வேலைய ஈஸி பண்ணி கொடுக்குறாங்க அன்பானவர்களே. எவ்வளவு ஒரு விசித்திரமான நிகழ்ச்சி பாரு. அப்ப சபை சரித்திரத்தை நம்ம பார்க்கும் போது அநேக சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துச்சு. உண்மை சத்தியத்துக்காக போராடக்கூடிய வகுப்பினர் இருக்கு, உண்மை சத்தியத்துக்காகவே தேவனுக்காக நிற்கக்கூடிய பக்தி வைராக்கியம் உள்ள வகுப்பினர் இருக்கு அன்பானவர்களே. பல்வேறு வகையில நெருக்கடிகள் உடன் இருக்கிறவங்களாலேயே வரும். அப்ப இதை கூட டைஜஸ்ட் பண்ணணுங்கிற ஏற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் சிம்சோன் நின்னர், இவரை கட்டி கூட்டிட்டு போறாங்க, பெலிஸ்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க, ஏன்னா இவங்க தப்பிக்கணும் அன்பானவர்களே. அப்போ இங்க சிம்சோன் யார் இடத்துல உதவி கேட்கிறாருன்னா தேவன் இடத்துல. அந்த உதவி கேட்ட அந்த சிம்சோன் என்ன பெற்றுக்கொள்றாருன்னா, உதவி பெற்றுக்கொள்றார். அந்த உதவி பெற்றுக்கொண்ட சிம்சோன் உடனே என்ன செய்யறாரு பாருங்க, வசனம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 15 அதிகாரம் வசனம் 15-16. அப்போ சிம்சோன் இங்க மிகப்பெரிய ஒரு போர், தனி ஒருத்தர சிம்சோன் எதிரிகள் எத்தனை பேரை முறியடிச்சிட்டாரு? 1000 பேர். யூஸ் பண்ண டூல் கழுதியின் தாடை எலும்பு, AK-47 இல்லைங்க, இந்த காலத்துல ஒரு ஆர்மி சோல்ஜருக்கு கன் எடுத்து கொடுத்து சுடுங்கன்னா கூட, குறி பார்த்து சுட்டா கூட அத்தனை பேர் விழுவாங்கன்னு சொல்ல முடியாது. அன்பானவர்களே, அப்போ இந்த சிம்சோன் விசேஷித்த ஆவி, தேவனுடைய ஆவி அவருக்கு கொடுக்கப்பட்டதுனால இங்க மிகப்பெரிய ஒரு போராட்டத்துல வெற்றி பெறார். இதே போலதான் நாம் பாக்குறோம் இந்த நான்காம் கால சபையினுடைய முடிவுல பீட்டர் வால்டோனுடைய டீம் ஒரு பெரிய வெற்றி பெறாங்க. சத்திய வெளிச்சத்தின் மூலமா அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்குது. அப்போ இந்த வெற்றி கழுதை தாடை எலும்பு, நிழலான பாடத்துல அப்ப கழுதை தாடை எலும்பு எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு நாம் பார்க்கும்போது, கழுதை அவைக்குரிய பாடங்கள்ல, நிழலான பாடங்கள்ல கூட கழுதை எதற்கு அடையாளம் இருக்குது இல்லைங்களா? உபதேசம், மற்றும் உபதேசம் மட்டும் இல்ல, மற்றும் சமாரியாவின் கொள்ளைன்னு ஒரு பாடம் நம்ம ஸ்டடி பண்ணிருக்கோம் இல்லைங்களா? சமாரியாவின் கொள்ளை நிழலும் பொருளுமான பாடத்துல சீரியா ராஜாவாகிய பெனாதத் அதை முழுசும் சீஸ் பண்றது, இஸ்ரேல் முற்றுகை சீஸ் போடுறது. அப்ப பெரிய பஞ்சம் உண்டாயிடுச்சு, பெரிய பஞ்சம். ரெண்டு ராஜாக்கள் 6:25 நம்ம பார்த்தோம்னா ஒரு கழுதையினுடைய தலை எத்தனை வெள்ளிக்காசுக்கு போகுதுங்க? 80 வெள்ளிக்காசுக்கு போயாச்சு வேலை. அப்ப அந்த பாடத்துல நம்ம பாக்குறோம் கழுதை எதற்கடையாளம்னா, கழுதை குட்டியின் மேல் மரியின் மேல் ஏறி வருகிறவர் யாருன்னா ராஜா இயேசு கிறிஸ்து. கழுதை சபைக்கு அடையாளம். கழுதைனா ரொம்ப அருமையான தமிழ் வார்த்தை, அதனுடைய பொருள் என்னன்னா பாத்தீங்களா, அழகிய பெண். அதனாலதான் இங்கிலீஷ்ல பேர் வைக்கிறாங்க என்னன்னா ஜெனிஃபர். அன்பானவர்களே, அப்ப அந்த கழுதைக்கே உரிய ஒரு சுபாவம் இருக்கு. நாம சொல்றது ஒரிஜினல் கழுதைங்க, ஒரிஜினல் கழுது. அந்த கழுதைக்கே உரிய சுபாவம் இருக்கு என்னன்னா, சுத்த தண்ணீரை மட்டும்தான் குடிக்கும் கழுத. ஒரிஜினல் கழுத தூய்மையான தண்ணீர் தான் குடிக்கும். அதனாலதான் அந்த காலத்துல இருக்கிற பெரியவங்க முந்தைய காலத்துல எல்லாம் தண்ணீர் சுத்தமில்லையா டெஸ்ட் பண்ணது கழுதையை கூட்டிட்டு வருவாங்களாம் பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ல. அப்போ அது ஒரிஜினல் கழுத, ஒரிஜினல் பிரீடு கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, உண்மையான மனவாட்டி வகுப்பினர் தூய்மையான சத்தியங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. எது ஏழாம் கால சபை? ஏழாம் கால சபைக்கே உரிய சத்தியம், அந்த தூதன் கொடுத்த சத்தியம் எது? டிஸ்டிங்ஷன் பண்ணுவாங்க, வித்தியாசப்படுத்தி பார்ப்பாங்க. அன்பானவர்களே, அந்த கழுதைக்கு தலைதான் கிறிஸ்து. ராஜா இயேசு இரண்டாம் அறையில வந்திருக்கிறார், அவருடைய தலை பாத்தீங்களா அப்படின்னா நம்ம சபைக்கு தலை அவரு. அவரை பற்றி சத்தியங்கள் தான், இட் இஸ் வெரி பிரிசியஸ், விலையேறப்பட்டது. அன்பானவர்களே, அப்ப இந்த கழுதை தாடை எலும்பு அப்ப கிறிஸ்து இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்கே உரிய சத்தியங்கள். அந்த சத்தியங்களை இந்த புதிய சிருஷ்டி பெற்றுக் கொள்ளணும். அப்பதான் யாரை மேற்கொள்ள முடியும்? எதிரிகளை மேற்கொள்ள முடியும். எதிரிகளை மேற்கொள்றது தேவனே ரவுண்ட் ஃபிகர் காமிக்கிறார், 1000 எத்தனை மடங்குங்க, 10 பாத்தீங்களா? அப்ப பாக்குறோம் 10 எதற்கு அடையாளமா இருக்குதுங்க? பூமிக்குரிய பரிபூர்ணம் ஆளுகை இல்லைங்களா? அப்ப இதற்கெல்லாம் மேலான மடங்கா தேவன் யார்தான் வச்சிருக்கார? சபைதான். இந்த சபைதான் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண முடியும். விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயித்தீர்கள், 1 யோவான் 5 சொல்றாரு. நீங்க எதை ஜெயிக்க ஜெயிச்சிருக்கீங்கன்னா உலகத்தை ஜெயிக்கிறீங்க, உங்கள் விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிச்சீங்க. அன்பானவர்களை யோசனை பண்ணி பாக்கலாம், அமெரிக்க அதிபர் ஒபாமா இப்படி சொல்ல முடியுமா? அவர் இன்னும் அமெரிக்காவே ஜெயிக்க முடியும். ஆனா சொல்லிட்டு இருக்கிறார் எலெக்ஷன் மேனிபெஸ்டோல, சேஞ்ச் வி நீட், வி சேஞ்ச் யூஎஸ்ஏ பேசிட்டு இருக்கிறார். ஆனா அவரை சேஞ்ச் பண்றது ரெடியா இருக்கிறார். அப்படி எல்லாம் போயிட்டு இருக்குது உலகத்தின் அரசியல், உலகம் அப்படி போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம அதை பத்தி பேச வரதில்ல. ஆனா சபை தான் உலகத்தை ஜெயிப்பதற்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்ப பாருங்க, உலகத்துல அனைவரையும் மறிக்க வைக்கக்கூடிய நிகழ்ச்சி எப்ப நடக்கும்? கண்ணுக்கு தெரியும் நீதியின் ராஜ்யம் அது வரும்போது, சபை கிறிஸ்துவோடு, சபைக்கு கீழே திரள் கூட்டம், திரள் கூட்டம் மற்றும் சபை முற்பிதாக்களை வழிநடத்த போறாங்க. முற்பிதாக்கள் கண்ணுக்கு தெரியும் ராஜ்யத்துல எல்லாரையும் மறிக்க செய்ய போறாங்க கிறிஸ்துவுக்குள்ளாக. மறிக்காதவர்கள் தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போக போறாங்க. அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மாபெரும் நிழல் கொடுக்கப்படுது. சிம்சோன் கழுதை தாடை எலும்பின் மூலமா தான் வெற்றி கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய விலையேறப்பட்ட சத்தியங்களின் மூலமாக சபை இன்றைய காலத்துல வெற்றி கொள்ளுது. அதே போல இனிவரும் காலங்களிலும் கர்த்தரின் மகத்தான ஈடுபலி சத்தியம் அனைவரையும் ஜீவனுக்குரிய ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரப்போகுது. அந்த சத்தியத்திற்குள்ள வரப்போகுது, அந்த சத்தியம் மூலமா ஜீவன் பெற போறாங்க பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு தேவன் அருமையான ஒரு பாடம் அந்த சிம்சோனுடைய ஒரு போராட்ட வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். இந்த புதிய சிருஷ்டியாகி நாமும் கூட நம்ம வாழ்ற காலத்துல இந்த கழுதை தாடை எலும்ப வச்சு, அப்படின்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமா வெளிப்படுத்தப்படும் சத்தியங்கள், ரட்சிப்பின் திட்டங்களை வச்சு எத்தனை பேரை கொலை பண்ண முடியுமோ என்ன பண்ணிருங்க, ஈவரகமெல்லாம் பார்க்க வேண்டாங்க. சிம்சோன் பார்த்தாரா, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் அவருக்கு என்ன போறது தெரியுதுங்க, ஸ்ட்ரென்த் போனதே தெரிஞ்சு, அவரு பலமே போச்சு. இப்படிதான் ஏழாம் தூதன் ரசல் பதர் கூட அவருடைய அந்த ரிப்போர்ட், கடைசி மரணத்தின் ரிப்போர்ட், அதை எடுத்து நம்ம சப்ஜெக்ட் எல்லாம் பிரதர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம கண்ணில் ரத்த கண்ணீர் தான் வரணும். அப்படி ஒவ்வொரு தூதனும் அவங்களுடைய வாழ்க்கையை முடிக்கும் போது எப்படி முடிச்சிருக்காங்க அப்படின்னா, பலம் சுத்தமா போச்சு. அன்பானவர்களே, நீங்களும் நானும் எந்த பலத்தோடு இருக்க வேண்டாம். இந்த ஒர்க்கு முடிக்கும் போது எந்த பலத்தோடு இருக்கக்கூடாதுங்க, பாத்தீங்களா? இந்த பலத்தோடு இருக்கக்கூடாது. டோட்டலா பலம் போயிருக்கணும். எதற்காகன்னா, கர்த்தருக்காகவும் அவருடைய சித்தம் நிறைவேற்றுவதற்காகவும். இது விசேஷித்த விஷயம். ஜீவன் போகுது, இப்போ காப்பாற்றணும். சிம்சோன் உதவி கேட்கிறார் தேவனிடத்துல, பாத்தீங்களா? அன்பானவர்களே, அந்த ஒர்க்கினுடைய பர்ஃபெக்ஷன் சாம்சன் அங்க காமிக்கிறார். அதே போல ஒவ்வொரு புதிய சிருஷ்டியும் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். தேவன் கொடுத்த சித்தத்தை, அதில் நமக்குரிய பங்கை முழுமையாக நிறைவேற்றவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு பேர் தான் கம்ப்ளீட் கான்சக்ரேஷன் லைஃப், முழுமையான அர்ப்பணிப்பின் ஜீவியம். சாதாரண ஜீவியத்துக்கு நம்ம வரல, முழுமையான அர்ப்பணிப்பு, முழுமையான அர்ப்பணிப்பு, கம்ப்ளீட் சப்மிசிவ், நம்மை முழுமையாக கொடுக்கணும் அன்பானவர்களே. ஆகவே இது ஒரு விசேஷ பாடம் புதிய சிருஷ்டிக்கு. சாம்சன் ஸ்டாண்ட் அலோன், தனியா நிக்கிறார். ஒவ்வொருத்தரும் தனியா தேவன் நிக்க வைக்கிறார். இண்டிவிஜுவல் டெஸ்ட் கொடுக்கப்படுது. சாம்சனுக்கு மிகப்பெரிய போராட்டம் ஒன்ஸ் ஆஃப் ஆல் டைம், ஒரே நேரத்தில் வந்துச்சு. ஆனா நமக்கு அப்படி இல்லை. டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் சிச்சுவேஷன், விதவிதமான காலங்கள், விதவிதமான நேரங்கள், விதவிதமான ட்ரபிள்ஸ், விதவிதமான எதிரிகள், விதவிதமான அனுபவங்கள், பல்வேறு வகையான சோதனைகள், அத்தனையின் மத்தியிலையும் நமக்கு இருக்கிற ஒரே டூல் என்னதாங்க? நம்முடைய வெப்பன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஏற்ற காலத்திற்கே ஒரு சத்தியம். இதோ வாசற்படியில் நின்று கதவை திட்டுகிறேன். லவோதிக்கேய சபைக்கு வந்து சொன்னார், ஒருவன் கதவை திறன், என்னோடு கூட போஜனத்தை உண்டா. பாத்தீங்களா? வெற்றி பெறும் வகுப்பாராக உயர்த்தினார் வாக்கு திட்டம், பிராமிஸ். அந்த சத்தியங்களை நாம் மனதில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து முன்னேற வேண்டியவங்களா இருக்கிறோம் அன்பானவர்களே. அடுத்ததாக சிம்சோனுடைய வாழ்க்கை எப்படி போச்சு அப்படின்னா, அடுத்து விசேஷித்த ஒரு வாழ்க்கை சிம்சோனுக்கு செஞ்சார். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அதற்கப்புறம் அடுத்த சம்பவம் என்னன்னா, சிம்சோன் மறுபடியும் எதுக்குள்ள போயிட்டார்னா, பலவீனத்துக்குள்ள. சிம்சோனுடைய வாழ்க்கை இப்ப இங்க எதை நமக்கு பிக்சரைஸ் பண்ணுது அப்படின்னா, குறிப்பிடுதுன்னா, அடுத்த சபை ஐந்தாம் சபை அது குறிக்குது. சர்தை, கொடுக்கப்பட்ட தூதன் ஜான் விக்லீஃப், கொடுக்கப்பட்ட காலம் கிபி 1367 முதல் 1517 முடியும். அன்பானவர்களே, அந்த காலத்தில் நடந்தது என்ன? அதை சிம்சோனுடைய வாழ்க்கை அடையாளப்படுத்துது. என்னன்னா, சிம்சோன் சேரக்கூடாத இடத்துக்கு போய் சேர்றது, தெலிலால் கிட்ட போய் சேர்றது. நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் வசனங்கள் 4 முதல் நம்ம வாசிக்க வேண்டாம். அதுல எல்லாம் நம்ம டீடைல் ஸ்டடி நம்ம பார்த்தோம்னா, 20 வசனம் வரைக்கும் இவர் அங்க போய் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்ததுனால என்ன நடக்குதுன்னா, இந்த தெலிலாலுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, எதிரிகளாகிய பெலிஸ்தர் கையில இவர் என்ன பண்ணணும், பிடித்து கொடுக்கணும். அன்பானவர்களே, அப்ப இது சர்தை சபையில தேவன் வைத்த ஒரு திட்டம் கூட இதுல இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, சிம்சோனுடைய இந்த பலம் எதில் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய ரகசியம் இல்லைங்களா? சிம்சோனுடைய பலம் எதில் இருக்குங்கிறது பெரிய ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எதிரிகள் என்ன பண்றாங்கன்னா, சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க. அதுல ஒரு டெக்னிக் தான் தெலிலால். இதை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர் சகோதரர் ரசல் நம்முடைய தூதன் சொல்றார், ஏழாம் சபைக்கே ஒரு தூதன் சொல்றாருன்னா, சாம்சன் என்ன பண்ணிருக்காருன்னா, ஸ்டே இன் லேப்ஸ் ஆஃப் டெலிலா, தெலிலாவினுடைய மடியில போய் அவர் தூங்கிட்டார். அது எதை குறிக்குதுன்னா, ஐந்தாம் கால சபை காலத்துல என்ன நடந்துச்சுன்னா, மிகப்பெரிய அளவுல போப்பு மார்க்கம் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலத்தை தன் வசியப்படுத்தி இருந்துச்சுக்கலாம், கவர்ந்து அட்ராக்ட் பண்ணி இருந்துச்சுக்கலாம். அட்ராக்ட் எப்படி அட்ராக்ட் பண்ணிருந்தாங்கன்னா, வேலை கொடுத்திருந்தாங்க, பதவி கொடுத்திருந்தாங்க, சமுதாய அந்தஸ்து கொடுத்திருந்தாங்க. இன்னும் நீங்க எங்ககிட்ட வந்தீங்கன்னா, பரலோகத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு, நாங்க தான் கீ பியரர்ஸ், நாங்க தான் பரலோகத்தின் சாவிகளை வச்சிருக்கிறோம் சொன்னாங்க. அத்தாரிட்டியின் மோசஸ் பேசினாங்க. இதெல்லாம் ரொம்ப உச்சகட்டத்தில் இருந்த ஒரு நேரம். கிபி 1367 இருந்து 1517 வரைக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்ட காலம். அப்ப தெலிலால் யாரை இங்க குறிக்கிறாங்கன்னா, ஆன்டி கிரைஸ்ட் பேப்பல் சிஸ்டம். அப்ப இந்த ஆன்டி கிரைஸ்ட் பேப்பல் சிஸ்டம் பல்வேறு விதமான கவர்ச்சிகரமான அறிவிப்பு வெளியிட்டு உண்மை சபையை தன் வசப்படுத்திட்டு இருக்கிற ஒரு காலம். அப்போ என்ன நோக்கம்னா, உண்மை சபையினுடைய பலம் இதில் இருக்குது, அதுதான் இப்ப தெரியணும். அன்பானவர்களே, சாத்தானுடைய ஒரு நோக்கம் பாருங்க, என்ன நோக்கம்னா, உண்மை சபையினுடைய பலம் எங்க இருக்கு, எதில் இருக்கு? தெலிலாவினுடைய விஷயம் என்னன்னா, சிம்சோனை தன் வசப்படுத்தி அந்த பலத்தை அறிஞ்சு அந்த சீக்கிரத்தை யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும், பெலிஸ்தரின் பிரபுக்களுக்கு. அப்ப பெலிஸ்தரின் பிரபுக்கள் அங்க யார் அடையாளப்படுத்துறாங்கன்னா, சேட்டன், அவனுடைய ஃபாலன் ஏஞ்சல்ஸ், சேட்டனிக் இன்ஃபுளுயன்சஸ். அப்ப இவங்க கிட்ட அவங்க பிடிச்சு கொடுக்கணும். அப்ப ஆன்டி கிரைஸ்டுடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்னன்னா, அப்பிருந்து இப்ப வரைக்கும் இதே நோக்கம் தானா? அன்பானவர்களே, பாபிலோனை விட்டு வெளியேவான் தேவன் சொன்னார், வரலன்னா என்னன்னு சில பேர் கேக்குறாங்க. வரலன்னா பாபிலோன் யார்கிட்ட புடிச்சு கொடுத்துருங்க, யார்கிட்ட கம்ப்ளீட்டா புடிச்சு கொடுக்க போதுங்க? சாத்தான் கிட்ட. இப்ப எப்படி சௌரியம் தேவன் கேக்குறாரு? நீங்க தேவன் பக்கம் வர போறீங்களா, சாத்தான் பக்கம் போக போறீங்களா? எப்படியா இருந்தாலும் தேவன் பக்கம் வந்துதான் ஆகணும் இல்லீங்களா? அதுக்கு இப்பவே வந்துருக்கலாம். இல்ல இல்ல, சாத்தானை எதிர்த்தங்கனால நிக்க முடியாதுன்னு சில பேர் பேசுறாங்களா? சரி, இன்னைக்கு இந்த சுவிசேஷத்தை எதிர்த்து நிற்க முடியலன்னா ராஜ்யத்துல சாத்தானை மறுபடியும் தேவன் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு வேற ஃபார்ம்ல. அப்ப எப்படி எதிர்த்து நிக்க போறீங்க பாத்தீங்களா அன்பானவர்களே? அதனாலதான் அவர் சொல்றார், ஞானமான நோக்கத்தை தேவன் வச்சு கொண்டு போகும் போது, தேவனே சாத்தானை எதிர்க்க சொல்லும் போது, தேவனே அதற்கு உதவி செய்யறன்னு சொல்லும் போது, ஒருவர் கூட பின்னடைவை நோக்கி போயிடாதீங்க, முழு பலத்தோட சாதனை எடுத்து நில்லுங்க. பயங்கரமாவே வேண்டாம் தேவன் சொல்றார். அன்பானவர்களே, எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் தேவன் இங்க கொடுக்கிறார் பாரு. அப்போ இதையும் மீறி லேப்ஸ் ஆஃப் டெலைலாவுக்குள்ள போகக்கூடிய அபாயம் சபைக்குள்ள வரும் அப்படிங்கிறார். பாபிலோன் கொடுக்கக்கூடிய அட்ராக்ஷன் நிறைய இருக்குது அன்பானவர்களே. அதுவும் குறிப்பா உடன்படிக்கை எடுத்ததுக்கு பின்னாடிதான் என்ன தொடங்குங்க, அந்த உடன்படிக்கைக்கே உரிய ஸ்பெஷல் ட்ரையல்ஸ் தொடங்கும். அன்பானவர்களே, இன்றைக்கு உடன்படிக்கை எடுத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஆகட்டும் சரி, ஏற்கனவே உடன்படிக்கை எடுத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஆகட்டும் சரி, அந்தந்த டெஸ்ட பாஸ் பண்ணி தான் வரணும், அனுபவங்களை கடந்துதான் வரணும் அன்பானவர்களே. அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டியவங்களா இருக்கணும்? இப்ப தொடர்ந்து இந்த தலீலா என்ன பண்றாங்கன்னா, சிம்சோனை என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க பாத்தீங்களா, டெய்லியும் கேட்டுட்டே இருக்கு. இப்படி உண்மை சபைக்கு டெஸ்டிங் நடக்குதுங்களாமா அவங்க லைஃப்ல? இப்போ ஏதாவது ஒரு தேவை இருக்கும் பட்சத்தில் அந்த தேவையை சார்ந்து உலகத்திலிருந்து சில கேள்விகள் வருமா, பாபிலோன்ல இருந்து சில கேள்விகள் வருமா, மத சம்பந்தமான அமைப்புகளிலிருந்து கேள்வி வருமா? எப்படின்னா ஞானமான வகையில் நமக்கு தெரியாது இந்த கேள்வியெல்லாம் எங்கிருந்து வருது, இதனுடைய டைரக்டர் யாரு, டைரக்டர் யாருங்க, சாத்தான், யாரை வச்சு கேட்பான், நிறைய ஏஜென்ட் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சில தேவைகள் மற்றும் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ல நாம் அவங்க கூட அந்த தேவைகளுக்காக சம்பந்தம் கலக்க தொடங்கிட்டோம்னா நாம் கூட அந்தி கிறிஸ்து அமைப்பு மற்றும் அதன் சார்ந்த விஷயம் மற்றும் உலகத்தின் காரியம் புற மதஸ்தர்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள், புற மதஸ்தர்களும் ஆண்டி கிறிஸ்துல தான் வராங்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுக்கு விரோதமா இருக்கக்கூடிய அத்தனையுமே கிறிஸ்துவுக்கு எதிரான நிலைமை தான். என்னோட இராதவன் இயேசு கிறிஸ்து சொன்னான், எனக்கு விரோதியா இருக்கிறான், சிதறடிக்கிறான், மந்தையை சிதறடிக்கிறான். அன்பானவர்களே, அப்ப அத்துணை பேருமே, கர்த்தர் கூட இல்லாத அத்துணை பேருமே அந்தி கிறிஸ்து அமைப்பு தான், சாத்தானுடைய டைரக்ஷன் தான் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அது யாரா இருந்தாலும், நம்முடைய ரத்த சம்பந்தமான உறவுகளா இருந்தாலும், யாரா இருந்தாலும், நாம் அவர்களை மிகுந்த எச்சரிப்போடு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுங்கிறது. ஏன்னா பல்வேறு விதமான அட்ராக்ஷன் பண்ணி இன்றைக்கு உண்மை திருச்சபையை கெடுப்பதே சாத்தானுடைய நோக்கம். சாத்தானுக்கு இடம் கூடாதருங்கள், சாத்தானுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே, சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்ப எதிரியாகிய சாத்தான் படத்துல ஏழு விதமான பாகங்களை பிரிச்சு நம்ம ஸ்டடி பண்ணிருப்போம். அவனுடைய டாக்டிக்ஸ் என்ன, அவன் என்னென்ன ஸ்கீம்ஸ் வச்சிருக்கான் அன்பானவர்களே, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒரு புதிய சிருஷ்டி கண்டிப்பா இதை எதிர்த்து போராடணும் அன்பானவர்களே. அப்ப நம்ம அங்க பார்க்கும் போது ஜான் விக்லி, சர்தை சபைக்கே கொடுக்கப்பட்ட தூதன் ஜான் விக்லி இந்த வேலையை ஆரம்பிச்சார். மிகப்பெரிய போராட்டத்தின் காலம் ஜான் விக்லி, அவருடைய மிக முக்கியமா அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி, தேவன் கொடுத்த பணி, பைபிள் டிரான்ஸ்லேஷன் இன் இங்கிலீஷ். ஆங்கிலத்தில் அவர் வேதாகமத்தை மொழிபெயர்த்து அவர் அநேக சத்தியங்களை மறுபடியும் வெளிச்சத்து கொண்டு வர்றார். அன்பானவர்களே, அப்போ இந்த டிலேலா அந்த பீரியட்ல, அதாவது அந்தி கிறிஸ்து அமைப்பு என்ன பண்ணாங்கன்னா, சிம்சனுடைய சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்டாங்க. சிம்சனுடைய சீக்ரெட் எதில் இருக்குதுங்க? தலைமுடி. தலைமுடி குறித்து இந்த பாடம் துவங்கும் போது நம்ம பார்த்துட்டு உள்ள வந்தோம். தலைமுடி குறிக்குது தேவனுடைய விசேஷித்த பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு, அவர் கொடுக்கும் மாபெரும் சத்தியம், அதன் மீது நாம் வைக்கும் மாபெரும் விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு தேவன் வைத்த பெயர் மகா பரிசுத்தமுள்ள விசுவாசம். இந்த மகா பரிசுத்தமுள்ள விசுவாசத்துல தான் இந்த சபையின் பலம் அடங்கி இருக்குது அப்படிங்கறத யார் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஆன்டி கிரைஸ்ட் பேப்பல் சிஸ்டம். அன்பானவர்களே, அந்த மகா பரிசுத்தமுள்ள விசுவாசத்துக்கு தான் அத்துணை போராட்டங்கள் வருதுங்க. அதனாலதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து முதலாம் வரியில வந்திருந்தப்ப கூட சாத்தான் அவருடைய சீசர்கள் முதன்மையாய் அழைக்கப்பட்ட சீசன் சீமோன் பேதுரு, அவரை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டார். கர்த்தர் இயேசு ரொம்ப கரெக்டா அட்ரஸ் பண்ணார், எதுல புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டானா சாத்தான், சீமோனே நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து, உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இந்த சைமன் பீட்டருடைய ஃபெய்த் ஷேக் பண்றதுக்கு தான் சாத்தான் டார்கெட் வைக்கிறான் பாத்தீங்களா. அப்ப பலம் எங்க இருக்குன்னா, மோஸ்ட் ஹோலி ஃபெய்த், மகா பரிசுத்தமுள்ள விசுவாசம் தான் அன்பான புதிய சிருஷ்டிகள் ஆகிய நம் ஒவ்வொருவருக்கும் பலமே. அந்த விசுவாசத்தை ஒருபோதும் நாம் இழந்துவிடக் கூடாது, ஒருபோதும் அந்த விசுவாசத்தை நாம் விட்டுவிடக் கூடாது. எப்பேற்பட்ட விஷயம் வந்தாலும், எவ்வளவு கவர்ச்சிகரமா அறிவிப்புகள் சாத்தான் கொடுத்தாலும், அவனுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்தாலும், ஒருபோதும் நம்முடைய தலைமுடிக்கு ஒப்படைப்பட்டுள்ள தேவனுடைய மாபெரும் பாதுகாப்பு பராமரிப்பு ஆவிக்குரிய அவருடைய மகாபரிசுத்தமுள்ள விசுவாசத்தின் குணலட்சணங்களை நாம் தரித்துக் கொண்டே இருக்கணும். அன்பானவர்களே, இது சீரியஸான விஷயங்கள். ஏன்னா மகாபரிசுத்தமுள்ள விசுவாசத்தில் நாம் இருக்கிறோம் நினைச்சிட்டு இருப்போம், ஆனா நம்முடைய விசுவாசத்துக்கும் நம்முடைய கிரியைக்கும் சம்பந்தம் இல்லாம போச்சுன்னா அதற்கு பேர் தான் தேவன் சொல்றார் கிரியைகளினாலே மறுதளித்தல். அப்போ ஒரு விசுவாசி விசுவாசிக்கிறார் சொல்றார், ஆனா கிரியைகளில அதை செய்யாம இருந்தார்னா அவர் அந்த விசுவாசத்தில் இருக்கிறாரா? இல்ல. அப்படின்னா நம்முடைய தலைமுடி என்ன ஆகுதுங்க? என்ன ஆயிட்டு இருக்குது? விழுந்துட்டு இருக்குது. இது தொடர்ந்து விழுந்துட்டே போச்சுன்னா, தொடர்ந்து கிரியைகளினாலே விசுவாசத்தை ப்ரூவ் பண்ணாம நம்ம தொடர்ந்து பலவீனத்தில் போயிட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்தில் நாம் கூட விசுவாச குறைச்சல போயிடுவோம், எதிரிகள் கையில பிடிபட்டு விடுவோம். அவர்கள் பண்ற முதல் வேலை என்னன்னா சிம்சோனை பிடிச்ச உடனே கண்ணத்தான் முடுங்க. பிரகாசமுள்ள மனக்கண்கள் சாத்தான் அவனுடைய ஏஜென்ட்டுக்கு அவனுடைய அமைப்புகள் உண்மை திருச்சபைப்பிள்ளைகளுக்கு பிடுங்குவாங்க. அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி தான் அடுத்த சபைக்கு தொடங்குச்சு. அன்பானவர்களே, அப்ப ஜான் விக்லிஃப் காலத்துல கொடுக்கப்பட்ட ஓமை நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷம், இந்த பொக்கிஷத்தை ஒருத்தர் பெறணும்னா தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்றால்தான் பெற முடியும். அப்போ எல்லாவற்றையும் விற்று போடுதல் எதை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, விசேஷமா அவர் செய்த உடன்படிக்கை முழுமையாக நிறைவேற்றணும், அந்த உடன்படிக்கைக்காக தன்னுடைய சகல காரியங்களையும் அர்ப்பணிக்கணும். அப்ப இது புதிய சிருஷ்டிக்கு ஒரு பாடம். ஐந்தாம் கால சபையில இந்த காரியத்தை ஜான் விக்லிஃப் மற்றும் அவரோட செஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் ஜான் விக்லிஃப் இறந்ததுக்கு அப்புறம் 40 வருஷம் கழிச்சு இந்த போப்பு மார்க்கம் அவருடைய எலும்பு எடுத்து எரிச்சாங்கன்னா எவ்வளவு கோபம் ஒரு மேல் இருந்திருக்கணும். அப்ப எல்லாவற்றையும் விட்டுறதுனாலதான் அவருடைய எலும்பை எரிக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன வந்திருக்குங்க, மனசு வந்திருக்கு. ஒருவேளை ஜான் விக்லிஃப் மாத்திரம் அந்த காரியத்தை ஒருவேளை செய்யாம போயிருந்தா எலும்பு எரிச்சிருப்பாங்களா? இல்ல. அவருக்கு வேட்டிக்கன்ல புனிதர் பட்டம் கொடுத்து என்ன பண்ணிருப்பாங்க இல்லைங்களா? அன்பானவர்களே, அப்ப நாம் கூட இந்த புதிய சிருஷ்டியின் வாழ்க்கையில முழுமையாக விற்க தொடங்கிடணும். நமக்குரிய எல்லாவற்றையும் நாம் தியாகம் பண்ண தொடங்கணும். அப்பதான் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த மகா பரிசுத்தமுள்ள விசுவாசத்துல ஈடுபலிக்கே உரிய சத்தியத்துல ஏற்றகால சத்தியத்துக்குள்ள நாம் ஜீவிப்போம், அந்த பரமாலைப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போ இந்த காரியம் ரொம்ப முக்கியமானது. சிம்சோனுடைய கண்கள் பிடுங்கப்படுது, அப்போ அது கூட நமக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கு. நம்முடைய பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகா பரிசுத்தமுள்ள விசுவாசம் மரண பரியந்தம் நாம் காப்பாற்ற வேண்டும். அதனாலதான் அப்போஸ்தலன் பவுலுடைய கிளைமேக்ஸ் ஸ்டேட்மெண்ட், கடைசி கட்ட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, கிளியரா சொன்னார் பாருங்க, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். யார் கொடுத்த விசுவாசம்? பிதாவாகிய தேவன் கர்த்தர் மூலமா தொடங்கி வைத்த விசுவாசம். அந்த விசுவாசத்தை சகல போராட்டங்கள் மத்தியில், சகல பிரச்சனைகள் மத்தியில், சகல எதிர்ப்புகள் மத்தியில் விசுவாசி நல்ல போராட்டத்தை போராடி காத்துக்கொண்டார் அப்போஸ்தலன் பவுல். அதே போல நீங்களும் நானும் நம்ம ஒவ்வொருவரும், குறிப்பாக இன்றைய நாளிலே ஞானசனம் எடுத்த ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும், இன்றைக்கு தேவன் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய மகா பரிசுத்தமுள்ள விசுவாசத்தின் வாழ்க்கையை மரண பரியந்தம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும், சாத்தான் எதிர்த்து நிற்பான். நாம் எதிர்த்து நிற்கணும். ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் அப்பதான் நாம் ஜெயிக்க முடியும். தேவன் நமக்கு உதவி செய்வார். அன்பானவர்கள், இப்படியாக அந்த புதிய சிற்சிகளுக்கான பாடம் கூட இதில் இருக்குங்கிறத நாம் அறிந்து கொண்டு நாம் அடுத்த சம்பவத்துக்கு போலாம். இப்போ சிம்சோன் என்ன சிம்சோனா இருக்காருன்னா, முடி இழந்த சிம்சோனா இருக்கார். அன்பானவர்களே, இது குறிக்குது மிக விசேஷித்த ஆறாம் கால சபையின் பாகம். ஆறாம் கால சபையை நம்ம பார்க்கும்போது அந்த சபையின் பெயர் பில தெல்பியா, கொடுக்கப்பட்ட தூதன் மார்ட்டின் லூத்தர். இப்போ சிம்சோனை எங்க கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா, வசனம் 21 வாசிங்க, நியாயாதிபதிகள் 16:21. அன்பானவர்களே, ஆறாம் சபை தொடங்கும் போது இப்படித்தான் இருந்துச்சுங்களா? என்னன்னா அவங்களை கூட்டிட்டு போய் மாவரைக்கு வச்சுட்டாங்களா? மாவரைக்கு வைக்கிறதுனா உணவு தயாரிக்கும் நிகழ்ச்சி இல்லைங்களா? அன்பானவர்களே, அப்போ கண்கள் பிடுங்கப்பட்டாச்சு. அப்போ இது விசேஷித்த ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, ஆறாம் கால சபை கிபி 1517 தொடங்குது. அப்போ சபை எங்க யாருடைய கிளச்சில் இருக்குதுன்னா, ஒட்டுமொத்த பேப்பசியினுடைய பிடியில் இருக்குது, பிடியில் இருக்குது. அப்பதான் தேவன் எழுப்புறார் அவருடைய தூதன் மார்ட்டின் லூத்தர். அந்த காரியம்லாம் சபை சரித்திர டீடைலா நம்ம ஸ்டடி பண்ணியிருப்போம். அப்போ அவருக்கே வெளிப்படுத்தப்பட்ட பிரத்யேக வெளிச்சம் என்ன அப்படிங்கும் போது, சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கைகள் எல்லாம் காமிக்கிறார், மா வரைச்சிட்டு இருக்கிறார். அவர் மனசு ரியலைஸ் பண்ணுது தனக்கு ஏன் இந்த நிலைமை, எப்படிப்பட்டவருங்க சிம்சோன், 1000 பேர் அடிச்சவர், ஒரு கழுதி தாடை எலும்பு வச்சு இல்லைங்களா, அவருடைய பின்னால வாழ்க்கையில பாக்குறாரு, ரியலைஸ் பண்ணி பாக்குறாரு. அன்பானவர்களே, ஆறாம் கால சபைக்கே ஒரு தூதன், அவருக்கே கொடுக்கப்பட்ட வெளிச்சம், எல்லாம் ஸ்டடி பண்றாரு. ஜான் விக்லிஃபுடைய ஸ்டடிஸ் பின்னோக்கி பார்க்கிறார். அவர் தத்துவவியல் பேராசிரியர் விட்டன்பர்க் பல்கலைக்கழகத்தில் போறாரு. விக்லிஃப் டிரான்ஸ்லேஷன் எல்லாம் பாக்குறாரு. அதுக்கு முன்னாடி பீட்டர் வால்டோ, இன்னும் மிக முக்கியமான சீர்திருத்தவாதிகள் எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாரு. பார்க்கும்போது அவருக்கும் மீண்டும் அங்கே பிரகாசமுள்ள மனக்கண்கள் வர்றது. சிம்சனுடைய முடி கொஞ்சம் கொஞ்சமா வளருது. அந்த வளரக்கூடிய விஷயம் யாருக்கு தெரியலைங்க, பெலிஸ்தீர்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அப்ப மீண்டும் இழந்து போன அந்த விசுவாசம் மீண்டும் ஆறாம் கால சபைக்கு அங்க தேவன் அனுமதி கொடுக்கிறார். அப்போ இங்க மிக முக்கியமான கேள்விகளை இந்த மார்ட்டின் லூதர் எடுக்கிறத நம்ம பாக்குறோம். 95 கேள்விகள் எழுதி இந்த சர்ச்சில் அவர் மாற்றத்தை பாக்குறோம். இதை குறித்து சகோதரர் ரசல் பதர் அவர்கள் அதை குறித்து சொல்லும் போது 95 கேள்விகள் அவர் வந்து ஆணி அடிச்சார். அது குறித்து இவர் சொல்லும் போது, He is nailed not in the church door, but he nailed on every heart. அப்படிங்கிற ஆணி அடிச்சா சபை கதவுல மட்டும் இல்ல, 95 ஆவிக்குரிய சத்தியங்கள் அங்க வெளிப்படுது, ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அது பதிக்கப்படுது ஆணியின் மூலமா. அன்பானவர்களே, அதன் மூலமா மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் புரொட்டஸ்டாண்டிசம் தேவன் அங்க அனுமதித்து அங்கே அந்திகிறிஸ்து அமைப்புக்கு ஒரு பெரிய அடி கொடுக்கப்படுறதை நம்ம பாக்குறோம். அதனுடைய காரியங்கள் எல்லாம் நம் சபை சரித்திரத்தை நம்ம பாக்குறோம். மீண்டும் இழந்த பலத்தை சிம்சோன் பெறுகிறார். சபை மெய் சத்தியத்திற்கு மீண்டுமாக வருகிறது. அப்ப இந்த ஒரு காரியம் நாம் பாக்குறோம். மார்ட்டின் லூதருடைய பீரியடுடைய பைனல் ஸ்டேஜ் அந்த காலம் முடியும் போது 1874. அதற்கப்புறம் என்ன நடக்குதுன்னா 7ஆம் கால சபை பகுதிக்கு வந்தாச்சு. இவ்வளவு நேரம் வரைக்கும் நாம் ஒரு பெரிய ரவுண்ட் தேவன் நம்மளை கூடி போயிருக்க, இப்ப நமக்கே உரிய பாகத்துக்கு வந்துட்டோம். அப்ப நமக்கே உரிய பாகம் வரும்போது நம்முடைய நிலைமை என்னங்கிறத தேவன் சிம்சோன் பாடத்துல தாங்க மிக விசேஷித்த காரியமா நமக்கு சொல்றார். இப்ப சிம்சோன் கொடுக்கப்படுற வாய்ப்பு என்னன்னா வசனம் நம்ம பார்க்கலாம். வசனம் 23, நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் 23. அப்ப பாருங்க, இந்த கடைசி கால லவோதிக்கையா சபையினுடைய பேரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தேவன் அவருடைய மாபெரும் தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கார். இங்க நிழலும் பொருளுமான பாடத்துல தன்னுடைய கோணத்தை தேவன் சொல்றாராம். சகோதரர் அதை குறித்து குறிப்பிடுறார். அன்பானவர்களே, அப்போ பெலிஸ்தர்கள் கையில இங்க சிக்கி இருக்கக்கூடிய சிம்சோன், இந்த பெலிஸ்தருடைய நோக்கம் என்னன்னா தங்களுடைய தேவன் தாகோனுக்கு விக்கிரக தேவனுக்கு பலி செலுத்துறதுக்கு கூடிய எல்லாம் வர்றாங்க. அது ஒரு பெரிய கிராண்ட் ஃபெஸ்டிவல். அப்ப அந்த காலத்துல ஒரு பெரிய ஒரு பில்டிங், அந்த பில்டிங் பத்தியெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அந்த பில்டிங்க 2 பில்லர் தாங்கி நிக்குது, அதனுடைய ஸ்ட்ரென்த்ல தான் அந்த பில்டிங்கே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பில்டிங் குள்ள இவங்களை கூட்டிட்டு போறாங்க, எதற்குன்னா வேடிக்கை காண்பிக்கிறது. அப்ப சிம்சோன் எப்பேற்பட்ட ஒரு பலவான், கண்ணு போயாச்சு, ஆனா என்ன மட்டும் வளர்ந்துருக்குதுங்க, தலைமுடி மாத்திரம். அப்போ பெலிஸ்தர்கள் வேடிக்கை காண்கிறது கூட்டிட்டு போயிட்டாங்க. பெலிஸ்தரின் பிரபுக்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, ஏறக்குறைய 3000 பேருக்கு மேல அது நிறைந்திருந்ததுன்னு வசனங்களை பாக்குறோம். அப்போ இது ஒரு ஃபைனல் கிளைமேக்ஸ் காட்சிங்களாம் தேவன் காமிக்கிறார் சபைக்கு. அன்பானவர்களே, அப்போ சிம்சோன் வேடிக்கை காமிக்க தொடங்குறாரு. அன்பானவர்களே, அப்பதான் சிம்சோன் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். வசனம் வாசிங்க 28. அன்பானவர்களே, அப்ப நாம இங்க பாக்குறோம் சிம்சோனுடைய ஆக்சன்ஸ் இங்க நம்ம கவனிக்கணுங்கிறார். சகோதரர் ரசல் பிரதர் இதை குறித்து ரொம்ப அருமையான காரியங்களே, அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களே அவர் சொல்றார். என்ன அப்படின்னா, சிம்சோனுடைய வாழ்க்கையின் முடிவு பாகமும் இதுதான், சிம்சோனுடைய வாழ்க்கையின் வெற்றி பாகமும் இதுதாங்கிறார். ரெண்டு விஷயம் இருக்குங்களாங்க. சிம்சோனுடைய லைஃபுடைய கிளைமேக்ஸும் அதுதான், சிம்சோனுடைய லைஃபுடைய வெற்றி விசுவாசத்தின் வீரங்கிற சர்டிபிகேட்டை அந்த இடத்துல இவர் வாங்குறாரு. அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த இடமெல்லாம் அவ்வளவு உறுதியா சொல்ல முடியல. அன்பானவர்களே, புதிய சிருஷ்டியில் அமைப்பில் அழைக்கப்பட்ட, புதிய சிருஷ்டிக்குரிய அழைப்பில் அழைக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த லவோதிக்கிய சபையில் சபை நிறைவடையும் பாகத்துல நம்மளை கூப்பிட்டுருக்காரு. இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் தீவிரமா ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்கணும். சபையில நமக்குரிய அழைப்பு, அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உடனடியாக உறுதி செய்ய வேண்டியதா இருக்கு. ஏனென்றால் கம்ப்ளீஷன் ஆஃப் த சர்ச், சபை நிறைவடைதலை இயேசு கிறிஸ்து இரண்டாம் அருகில் வந்து தீவிரமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அது சிம்சோனுடைய வாழ்க்கையில் நிழல்ல நம்ம பார்க்கிறோம். எப்படின்னா சிம்சோன் இப்ப யார் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காருன்னா பெலிஸ்தியர்கள் கையில். அப்போ பெலிஸ்தியர்கள் யாரை குறிக்குதுன்னா வேர்ல்டு சிஸ்டம்ஸ், உலகத்தின் அமைப்புகள். இன்றைக்கு சபை கூட உலகத்தின் அமைப்புகள் கையில தேவன் கொடுத்து வச்சிருக்கிறாருங்களாம், வேர்ல்டு சிஸ்டம்ஸ் கையில். அப்ப இந்த உலகத்தின் பிரபுக்கள் மற்றும் உலகத்தின் அமைப்புகள், அந்திகிறிஸ்து அமைப்பு கூட இந்த சபைக்கே உரிய விசேஷித்த எதிர்ப்பை தெரிவிச்சு, இந்த சபைக்கே உரிய விசேஷித்த போராட்டத்தை அவங்களுக்கு கொடுத்து, அவர்களுடைய பலியின் ஜீவியம் நிறைவேற இவர்களை தேவன் கருவியாக பயன்படுத்துறாருங்கிறார். அப்போ அன்பானவர்களே, இது ஒரு விசேஷித்த ஒரு பாகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். என்னன்னா நம் ஒவ்வொருவருடைய பலியின் ஜீவியம் நிறைவடையும் காலம் மற்றும் வெற்றி பெறும் காலம் கூட, மாம்சத்தின் ஜீவியம் அழிவடையும் காலம் கூட. அப்ப இந்த மாதிரி தேவன் ஒரு மிக முக்கியமா பல கோணங்கள்ல நம்மளை கொண்டு நிறுத்திருக்காருங்களா. அப்ப சிம்சோன் இங்கே உதவி கேட்கணும் தேவனிடத்துல. அதே மாதிரி ஒவ்வொரு புதிய சிருஷ்டியும் உடனடியாக தேவனிடத்துல உதவி கேட்கணும். என்னன்னா இட் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் த சர்ச் டு டை இன் சாக்ரிஃபைஸ். இன்றைக்கு சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன, டு டை இன் சாக்ரிஃபைஸ், தியாகத்தில் நம்மை பலி செலுத்தணும். எவ்வளவு முக்கியமான ஒரு பாயிண்ட் பாரு, சகோதரர் ரசல் எழுதுறாரு, டை இன் சாக்ரிஃபைஸ், டு டை இன் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் சர்வீஸ் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் ட்ரூத் அண்ட் ஃபெய்த். விசுவாச வீட்டாருக்காக, மாபெரும் சத்தியத்துக்காக நம்மையே தியாக பலியா ஒப்பு கொடுக்கறதுக்கு மனம் வந்து சிம்சோனை போல நாம் உதவி கேட்கணுமா தேவனிடத்துல. தேவனே, இந்த ஒரு விசை, இந்த ஒரே விஷயம் என்னை நினைத்தரல். ஏன்னா நான் உங்களுக்காக இப்ப ஒரு வேலையை செய்யறேன், அதற்கு அனுமதி கொடுங்க. இந்த தியாக பலியில நீங்க நியமித்திருக்கிற அந்த பங்கை நிறைவேற்றுவதற்கு எனக்கு சத்துவம் கொடுங்க என்று நாம் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு புதிய சிருஷ்டியும் உற்சாகமாக மனதார கலங்காமல் கேட்கணுங்களாம் சிம்சோனை போல. ஏன்னா சிம்சோனுக்கு கண் போன நிலைமை எப்படி இருக்கும் நிலைமை கொஞ்சம் நம்ம அந்த இன்சிடென்ட்டுக்கே போய் நினைச்சு பார்த்தா பேத்தட்டிக் கண்டிஷன். அதே போல சபைக்கு இன்றைக்கு நிலைமை என்னன்னா சிம்சோனை போல தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட டெஸ்டிங், ஸ்டாண்ட் அலோன் லைக் சாம்சன். சிம்சோனை போல தனிப்பட்ட டெஸ்டிங் போயிட்டு இருக்குது. இப்ப பாருங்க, நாம் இங்க எல்லாரும் இருக்கோம், இதுல ஒவ்வொருத்தருக்கும் டெஸ்டிங் தேவ சித்தத்தின்படி, ட்ரையல்ஸ் சோதனைகள் பரீட்சைகள் உபத்திரவங்கள் தேவ சித்தத்தின்படி வித்தியாசங்கள் வச்சிருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் பல்வேறு வகை சோதனைகள், அந்தந்த சோதனைகள்ல அவரவர்கள் புடமிடப்பட்டு பரிசுத்தவானாய் காணப்பட வேண்டும். பலியின் ஜீவியத்தை தியாக பலியிலே முடித்தவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த தியாகம் எப்படிப்பட்டதாய் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒருவேளை அது ரத்த சாட்சி மரணமாக கூட இருக்கலாம். வி ஆர் ரெடி டு ஃபேஸ் இட் அப்படிங்கிறது. நாம் அதற்கு நம்மை ஆயத்தம் செய்ய வேண்டும் சிம்சோனை போல, அதற்கு தேவனுடைய உதவியை நம்ம கோரணும் அப்படிங்கிற அன்பானவர்களே. அப்ப அவர் சொல்லும் போது நம்முடைய பலம் எதில் இருக்குதுன்னா மகா பரிசுத்தமுள்ள விசுவாசத்தில் இருக்கு. அந்த விசுவாசம் எதன் மூலம் உறுதி செய்யப்படுதுன்னா ஆபிரகாமுடைய வாக்கு தத்தம். அந்த ஆபிரகாமுக்கு தேவன் ஆதியிலே கொடுத்திருந்தார், உன் சந்ததிக்குள் நான் சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அந்த சந்ததி யாரு, அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த கிறிஸ்து, அந்த கிறிஸ்துக்குள்ள யாருக்கும் யாருக்கும் வாய்ப்புமா சபை, அந்த வாய்ப்புக்கு நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பலியிலே அவரோட கூட இணைந்தால், நாம் அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட, அதுவே நம்முடைய நம்பிக்கை, அதுலதான் நம்முடைய பலம் இருக்குது. இந்த ஆவிக்குரிய சிந்தனையோடு இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவர்கள் அல்ல என்கின்ற சிந்தனையோடு நாம் பலத்தை தேவனிடத்தில் பெறணும். அப்படி நிற்கும் போது நாம் ஒருவேளை தனியா தேவன் நிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார். ஸ்டாண்ட் அலோன் சிம்சோன் போல எந்த ஊர்ல எப்படி நம்முடைய ஜீவிய முடியும் தெரியாது. ஆனால் எல்லாவற்றுக்கும் நாம் இப்பொழுதிலிருந்தே தயாராகணும், ஆயத்தமாகணும். நம்முடைய பலியின் ஜீவியம் நிறைவேற்றுவதற்கு, தியாகத்தோடு நிறைவேற்றுவதற்கு நாம் தயாராகணும். அப்படி நிறைவேறும் போது இந்த சிம்சோன் எங்க கொண்டு போய் நிறுத்தப்படுறாருன்னா பெலிஸ்தியர்கள்னால இரண்டு வீட்டின் தூண்கள் மத்தியில கொண்டு போய் நிறுத்தப்படுறாரு. சிம்சோன் கேக்குறாரு, தூண்கள் கொண்டு போய் நிறுத்துங்க. ஞானமான நோக்கம் அன்பானவர்கள், இது இன்னைக்கு சபை செய்யணுமா, சபை செய்யறதுக்கு இன்னைக்கு ஒரே வாய்ப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கு தேவன் அனுமதி கொடுத்துட்டார் வேர்ல்டு சிஸ்டத்துக்கும் ஆன்டி கிரைஸ்ட் பேப்பல் சிஸ்டத்துக்கும். அதை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 13:15 சபை மீது எப்படி எதிரிகளுக்கு பலம் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்றார். வாசிங்க, பாத்தீங்களா, மிருகத்தின் சொரூபத்திற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு, த இமேஜ் ஆஃப் த பீஸ்ட். அப்போ மிருகம் நம்ம பாக்குறோம், பேப்பல் சிஸ்டம், அதனுடைய சொரூபம், புரோட்டஸ்டன்டிசம், இப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து. நம்ம இப்ப கூட இப்போ சமீப காலத்துல இந்த நியூஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், WCC இல்லைங்களா, வேல் கவுன்சில் ஆஃப் சர்ச், அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு மாநாடு போட போறாங்க 2013 அக்டோபர் மாசத்துல சவுத் கொரியாவில் பூசங்கிற இடத்துல. அந்த மாநாட்டில் ஒரு முக்கிய சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவர்கள் கிட்ட கேட்டுதான் இனிமேல் பைபிள் ப்ரீச்சிங் உலக அளவில் நடக்க போகுது, நடக்கணும். அந்த அதிகாரம் அவங்க பெற்றுக்கொண்டு உலக ராஜ்யங்கள், உலக ராஜ்யத்தின் அதிபர்கள் கிட்ட அவங்களுடைய அலையன்ஸ் ஏற்கனவே போட்டச்சு. ஐரோப்பிய யூனியன் நாடுகள் எல்லாம் பொருளாதார வீழ்ச்சியில போயிட்டு இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அது ஆங்கிலத்தில் சொல்றதா இருந்தா நம்ம பிரதர் கூட சொன்னார், பேல் அவுட். அதாவது அவங்க என்ன வாங்கிட்டு இருக்காங்கன்னா, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சதுனால உலக வங்கி கிட்ட நிதி கேட்கறாங்க. உலக வங்கி யாருக்கிட்ட நிதி கேக்குதுன்னா, போப்பு மார்க்கத்துக்கிட்ட. இப்ப உலகத்துக்கே நிதி சப்ளை பண்றது யாருங்க? போப்பு பெனிடிக்ட். அன்பானவர்களே, அப்ப இவங்களுக்கு சத்துவம் இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க கூட்டிட்டு வந்து சிம்சோனை நிறுத்துறாங்க, எங்கீங்க, வேடிக்கைக்காக. அப்ப உண்மை சபை, அவருடைய தியாகம் இந்த உலகத்திற்கே ஒரு சாட்சியா வரப்போகுது. அதற்கு ஆயத்தம் நம்ம ஆகணுங்க அன்பானவர்களே, வேடிக்கை காட்ட போறாங்க. அப்ப ஞானமான நோக்கம் சிம்சோன் அங்க கேட்டுக்கிட்டார், இதை தாங்கி நிற்கிற தூண் இடத்துல நீ கொண்டு போய் நிறுத்துங்க. என்ன நோக்கங்க, என்ன நோக்கம், தன்னுடைய பலி அங்க நிறைவேறணும். சபை கூட ஞானமான நோக்கம் எடுக்கணும். அவர்கள் எவ்விதமான போராட்டங்கள், அச்சுறுத்தல்கள் உயிருக்கு ஜீவனுக்கு நமக்கு கொடுத்தாலும் அதை எதிர்கொள்ள நாம் முன் வரணும். அங்கே நாம் ஒரு இடம் செலக்ட் பண்ணணும், ரெண்டு தூண்கள். அந்த ரெண்டு தூண்களை குறித்து சகர் ரசல் அழகா சொல்றார், The errors of pillars, அது குறிக்குது The errors of Babylon. பாபிலோனுடைய தப்பறையான உபதேசங்கள் ரெண்டு விதங்கள்ல வெளிப்படுது, ஒன்று பாபிலோன் மூலமா, இன்னொன்று குமாரத்தி மூலமா. அப்போ இன்றைக்கு சபை ஃபீட் கிளாஸ் மெம்பர் செய்ய வேண்டிய கடைசி வேலை என்னன்னா, இந்த எரர்ஸ் ஆஃப் பாபிலோன் மேல, பாபிலோனுடைய தப்பறையான உபதேசங்கள் மீது நம்முடைய முழு பலத்தையும் பிரயோகிச்சு அதை விளை வைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், சத்தியமே பேசணும், சத்தியமே சத்தியத்திலேயே வாழணும், சத்தியத்திலேயே அந்த பாபிலோனுக்கும் பாபிலோன் குமார்த்திகளுக்கும் எச்சரிப்பின் எக்காலங்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும். இதன் மூலமா அவங்களுடைய டெம்பரேச்சர் என்ன, அவங்களுடைய மூர்க்கம், அவங்களுடைய வெறி யார் மேல வருங்க, சபை மேல. அன்பானவர்களே, இதற்கு இனி வரப்போகின்ற WCC மாநாடு ஒரு காரணமா இருக்கலாம், வரப்போகுது. அப்போ இதற்கு அவங்க என்ன கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா, நிறைய சத்தங்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த சத்தங்களை குறித்து கூட வெளிப்படுத்தல் 16:13-14 வசனங்கள், அது தவளைகளுக்கு ஒப்பான ஆவிகளுக்கு ஒப்பிட்டு அந்த சத்தம் சொல்லப்படுது. அந்த தவளைன்னு சொல்லும் போதே நம் வேல்யூம் ஸ்டடியில நம்ம ஸ்டடி பண்ணிருப்போம் அன்பானவர்களே. புதிதாக ஞானஸ்வாமியம் எடுத்த சகோதர சகோதரிகளுக்கும் கூட இது ஒரு மிக முக்கியமான செய்தி. எந்த வகையில் அப்படின்னா, இன்றைக்கு அந்த போப்பும் போப்பு மார்க்கமும் பாபிலோன் குமார்த்திகளும் என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னா, தவளைகளுக்கு ஒப்பான சத்தம், அட்ராக்டிவ் ஸ்பீச் இல்லைங்களா. அப்போ 2002 வருஷத்துல போப் ஜான்பால் இருந்தப்போ அவர் ஒரு பத்திரிகை வெளியிட்டு இருந்தாங்க, பேப்பர்ஸ் வெளியிட்டு இருப்பாங்க, என்னன்னா லேட்டர் வாட்டர் ரொமேனோ அப்படிங்கிற, லேசர் வாட்டர் ரொமேனோங்கிற வேட்டிக்கனுடைய பத்திரிகையில என்ன வெளியிட்டாங்கன்னா, பில்ட் நியூ யூரோப், பில்ட் அ நியூ யூரோப், புதிய ஐரோப்பாவை படைப்போம். அப்ப இப்ப வந்திருக்கிற போப் பெனிடிக்ட் அறிக்கிறார், வறுமையை ஒழிப்போம், அடித்தட்டு மக்களை முன்னேற்றுவோம் அப்படின்னு சொல்லி பொதுவா ஜனங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி ஸ்பீச்சுங்க அதுலாம். அப்ப உலகம் அவங்க கையில போயாச்சு, உலக நாடுகள் அவங்க கையில போயாச்சு, பொருளாதாரம் அவங்க கிட்ட தேவையா இருக்குது, எல்லா நாடுகளும் போய் நின்று இருக்காங்க அவங்க கிட்ட. இதுதான் இன்றைக்கு மீடியாக்களுக்கு தெரியாத வெளிப்படாத விஷயங்கள். அன்பானவர்களே, இது வேர்ல்டு WCC வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் மீட்டிங்ல அது பெரிய அளவில் ப்ரொபகண்டா வரப்போகுது. அப்ப இதற்குரிய அண்டர் கிரவுண்ட் ஒர்க் அவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் நிறைவேறும் போது அவங்க மறுபடியும் அடுத்தடுத்த சவுண்ட் கொடுக்க போறாங்க, பல்வேறு கள்ள உபதேசங்களை ஞானமா அனைத்து ஜனங்களும் ஏத்துக்கிற மாதிரி கொண்டு வர போறோம். அப்படி கொண்டு வரும்போது தேவனுடைய உண்மை உபதேசி சொல்றது ஒரு சிறு கூட்ட மக்கள், அவர்கள் யாருன்னா பாதங்க வகுப்பினர், அவங்க மாத்திரம் தனித்தறியப்படுவார்கள் எல்லாரும் முன்னாடி. அப்ப அவங்களை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு அவங்களை அழிக்கிறது தான் யாருடைய வேலை, சாத்தானுடைய அமைப்புகள் வேலை. அதற்கு நாம் தயாராகணும், ஸ்டாண்ட் அலோன். கடைசியா சகோதரர் ரசல் அங்க சொல்றார், மூன்று விஷயங்கள் சாம்சனுடைய லைஃப்ல நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு இந்த ஃபிட் கிளாஸ் மெம்பர்ஸ். என்ன அப்படின்னா, விக்டரி இன் சாக்ரிபிஷியல் டெத், நம்முடைய வெற்றி எதன் அடிப்படையில் இருக்குதுன்னா, தியாக மரணத்தின் அடிப்படையில். அது ஒருவேளை அப்போஸ்தல் யோவானை போல இயற்கை மரணமா கூட இருக்கலாம், அல்லது அப்போஸ்தலனாகிய பவுலை போல தியாக மரணமா கூட இருக்கலாம். அன்பானவர்களை, எதற்கும் நாம் தயாராக வேண்டும். ஏன்னா பில்லர்ஸ் ஆஃப் பாபிலோன நாம் என்ன பண்ணணும்னா இன்னும் உறுதியா ஷேக் பண்ணுங்க. இப்ப ஷேக் பண்ணிட்டு இருக்கிறது போதாது, இன்னும் உறுதியா ஷேக் பண்ணுங்கிறார். எதற்காகனா, ரொம்ப அருமையான ஒரு காரியம் கடைசியா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, the death of the last member of the church, இந்த கடைசி கால பாத அங்கம், அங்கங்களின் கடைசி உறுப்பினர், உறுப்பினர் மரிக்கும் போது, the body of Christ, அவங்க மரிக்கும் போது, the downfall of churchianityங்கிற சாம்சன் ரெண்டு பிள்ளை அசிக்கும் போது ஒட்டுமொத்த கட்டடம் இடிஞ்சு விழுந்துச்சு. அது எதற்க மாபெரும் அடையாளம் தான். 144,000 பேரின் கடைசி உறுப்பினர் தன்னுடைய தியாக மரணத்தை நிறைவேற்றும் போது என்ன நடக்கும்னா, பாபிலோன், பாபிலோனுடைய அமைப்புகள், சர்ச்சியானிட்டி, கிறிஸ்டியானம் முதல்ல விழுகும். மகா உபத்திரவத்தின் மூலம் அனைத்து உலகத்தின் அமைப்புகளும் விழப்போகுது. அன்பானவர்களே, இதை நிறைவேற்றும் மாபெரும் பொறுப்பு தேவன் சபையின் கடைசி உறுப்பினருக்கு வச்சிருக்கிறார்களாம். ஆகவே அந்த கடைசி உறுப்பினராக நீங்களும் நானும் முழுமையாக முயற்சி செய்யணும். யார போலனா, சாம்சனை போல ஸ்டாண்ட் அலோன், தனியா நின்னு கூட. அன்பானவர்களே, அப்ப நம்ம பயந்துடக்கூடாது. நம்ம கூட கூட்டமா நம்ம நிக்க முடியாது. இன்றைக்கெல்லாம் நம்ம நல்லா நிறைய பேர் இருக்கோம், கான்சன்ட்ரேஷன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனா சாக்ரிஃபிஷியல் லைஃப், எவ்ரிடே லைஃப்ல, வாக் இன் ஃபெய்த், விசுவாச வாழ்க்கையில போகும்போது நம்ம இப்படி எல்லா நாளும் ஒன்னா இருக்க முடியாது. விசித்திரமான சம்பவங்கள், விசித்திரமான அனுபவங்கள். ஒன் மேன் ஆர்மி, கரெக்ட், ஒன் மேன் ஆர்மி. அன்பானவர்களே, அப்போ சாம்சன் போல நாம் நிற்கிறதுக்கு தேவன் நிற்க வைக்கும் போது, எப்பவுமே நம்மை தனியா நிக்க வைக்கும் போது என்ன வருங்க, இதெல்லாம் கூட்டமா இருக்கும் போது பேசிக்கலாம் இல்லைங்களா, தனியா நிக்கும் போதுதான். அப்ப தேவன் கூட தனியா தான் டெஸ்ட் பண்ற. வீட் கிளாஸ் எப்பவுமே தனியா தான் தேவன் நிக்க வைக்கிறார். ஏன்னா யூத ராஜசிங்கம் அவர் கூட எப்படி நின்னாருங்க, ஏன்னா அவர் சிங்கம், சிங்கம் அவர் நிப்பார். அப்ப சிங்கத்தின் பிள்ளைகள் நாம நிக்கணும், நின்னாதான் சிங்கத்தின் பிள்ளைகள். பாத்தீங்களா, ஸ்டாண்ட் அலோன் இன் ஃபைட் சொல்றாரு பிரதர் சகோதரர். அந்த ஆவிக்குரிய வசனத்தை கவனிங்கிறார். சாம்சன் என்ன பண்ணாரு, அந்த பில்லர் மேல கை வைக்கிறார். He pushed with all his might. அருமையான ஆங்கில வார்த்தைங்களா, He pushed with all his might. எல்லா பலத்தையும் திரட்டி அந்த பில்லரை தள்ளினாருங்களாம். அன்பானவர்களே, இப்ப நம்முடைய நிலைமை என்ன, நம்ம எல்லா பலத்தையும் திரட்டிட்டு இருக்கிறோமா, அருவி ரெடி, நம்ம திரட்டிட்டு இருக்கிறோமா, நம்முடைய பலம் சத்துவம் எதில் இருக்குதுங்க, நம்முடைய பலம் சத்துவம் எதில் இருக்குது, that is the secret, most holy faith, நம்முடைய விசுவாசம், அந்த விசுவாசம் எதன் மேல வச்சிருக்கிறோம், most holy truth, சத்தியத்தின் மீது. அந்த சத்தியம் யார் இடத்துல புறப்பட்டுச்சு, கர்த்தர் இயேசு இடத்துல. கர்த்தர் இயேசுக்கு யார் கொடுத்தது, பிதாவாகிய தேவன். பாத்தீங்களா அன்பானவர்களே, அதனாலதான் ஃபைனல் அண்ட் லாஸ்ட் வெர்ஸ் சொல்றாருங்க, எபேசியன்ஸ், எபேசியர் 6:10 வாசிங்க. மிக முக்கியமா நம்மை தேற்றுகிறார் கடைசியாக என் சகோதரர். அப்புறம் தான் அவர் சொல்றாரு பிசாசின் தந்திரங்களை பத்தி எல்லாம். கடைசியாக என் சகோதரர், பி ஸ்ட்ராங் இன் த லார்ட். கடைசியாக என் சகோதரர், கர்த்தரில், அவருடைய சத்துவத்தில் பலப்படுது. அப்போ நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து கொடுத்த ஏற்ற காலத்திற்கே உரிய சத்தியங்களை பலப்படணும். அந்த சத்தியம் மூலமா தான், அந்த சத்தியத்தின் எண்ணங்கள், சத்தியத்தின் மீது நம்ம வைக்கும் விசுவாசன் மூலமா தான் நம்ம எல்லாரும் சூழ்ந்து நின்று நம்மை கொலை செய்யும் தருணம் வந்தா கூட அந்த விசுவாசத்துக்காக, ஆதிகால சபையில அந்த தியாக மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த விசுவாசிகளை போல தைரியமா ஸ்டாண்ட் அலோனா நிக்க முடியுங்கிற. பாத்தீங்களா அன்பானவர்களே, கம்பேரிசன் அழகா கொடுக்கிறார். ஆதிகால சபை, ஆதிகால சபை ஆம்பி தியேட்டர்ல சிங்கத்தை திறந்து விட்டாங்க, நின்னாங்க, சொன்னார் பாலிக்கார், சீக்கிரமா திறந்து விடுங்க. ஏன்னா நான் யார் இடத்துல சீக்கிரமா போகணும், இந்த பலியின் ஜீவியத்துல சீக்கிரமா பங்கடைஞ்சுக்கிறேன். பாத்தீங்களா, வாலண்டியர் சாக்ரிஃபைஸ் எப்படி கொடுக்குறாருன்னா முழு விருப்பத்தோடு. அதே போல நாம் வாலண்டியரா இந்த வில்லிங்கை தெரிவிக்கணும். தேவனே, நீங்க என்னை பலப்படுத்து, உங்க உதவி எனக்கு தேவை என்று ஒவ்வொரு புதிய சிருஷ்டியும் சொல்லும் போது அவருடைய தியாகம், தியாகத்தின் பலி தேவன் அங்கீகரிக்கிறார். அவர்களைத்தான் தேவன் அங்கீகரிப்பார். அப்போ சொல்றாரு, கடைசியாக என் சகோதரர்கள், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுது. அப்ப பலப்படுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் தேவன் செஞ்சு வச்சிட்டாரு. இப்ப பலன் அடையிறது யார் கையில இருக்குது, நம்ம கையில தான் இருக்கு. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட பலம் தேவன் நமக்கு அவருடைய ஆவியின் மூலமாக, அவருடைய சத்தியங்களின் மூலமாக, ஏற்றக்கால சத்தியங்கள் மூலமாக கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளவும், கடைசி கால பாத அங்கங்களுக்கே உரிய சுதந்திரத்தில் பங்கடையவும் நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் இரக்கம் செய்வாராக. ஆமென்.